கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, காலை வணக்கம் நண்பர்களே. இந்த காலையில் ஜபக்கூடாரத்துக்குள்ளே இருப்பது மிகவும் உஷ்ணமாய் இருக்கிறது, ஆனால் இங்கே இருப்பது மிகவும் மகிமையானதாய் இருக்கிறது. இந்த ஆராதனைக்காக இன்று நாம் உள்ளே வர முடிந்தது மிகவும் மகிழ்ச்சியான காரியமாயிருக்கிறது. இந்த தானியேலின் 70 வாரங்களின் பேரில் ஒரு வேத ஆராய்ச்சி இருக்கும் என்று நான் அறிவித்திருந்தேன். நான் 7 முத்திரைகளை குறித்து பேசுவதற்கு முன்னர் இந்த செய்தியானது மற்ற செய்திகளை ஒன்று சேர்க்கக்கூடியதாயிருக்கும். அதாவது 7 முத்திரைகள், 7 வாதைகள், 7 எக்காலங்கள், 3 ஆபத்துக்கள், சூரியனில் உள்ள ஸ்திரீ, சிவப்பான பிசாசை வெளியே துரத்துதல், 144,000 பேர்கள் முத்திரையிடப்படல் என்பவைகளே. இவையெல்லாம் இந்த 70 வாரங்களுக்கு இடையே சம்பவிக்கின்றன. எனவே முதலாவதாக இந்த செய்தியை நான் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று கருதினேன். இப்பொழுது மிகவும் உஷ்ணமாய் இருக்கிறது. நம்மால் இயன்றவரை அதிக நேரம் இங்கே இருக்க நமக்கு நோக்கமில்லை. இந்த பருவ காலம் வழக்கமாக ஜனங்கள் அடிக்கடி சபைக்கு போகாததான ஒரு பருவமல்லாத காலமாகும். விசேஷமாக அவைகள் எல்லாவற்றிலும் குளிர்சாதன அறைகள் இருக்கும், அங்கே சௌகரியமாக இருக்கும். நமக்கும் அவசதி இருந்தால் நலமாய்தான் இருக்கும், ஆனால் இந்த நேரத்தில் அவசதி நமக்கு இல்லை. நம்முடைய முற்பிதாக்களில் அநேகர் உஷ்ணமான சூரியனின் கீழ்தான் இருந்தார்கள். குளிர்சாதன அறைகள் நமக்கு இல்லாமைக்காக நான் ஜனங்களிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும் என்று நான் கருதும் போது என்னுடைய சிந்தனை எப்பொழுதும் அப்படியே திரும்பி ஆப்பிரிக்காவிற்கு மிதந்து செல்லும். அந்த புயல்களில் அவர்கள் அங்கேயே கிடந்தனர். அந்த ஸ்திரீகள் முகங்களில் தலைமயிர் அப்படியே கலைந்து தொங்க, அப்படியே இருந்த இடத்திலிருந்து அசைந்து போகாமல் அங்கேயே படுத்து கிடப்பார்கள். சாப்பிட மாட்டார்கள், குடிக்க மாட்டார்கள், அது ஒரு காரியமும் செய்ய மாட்டார்கள். அப்போது இப்போது கத்திரிடத்திலிருந்து வரும் ஒன்று அல்லது இரு வார்த்தைகளுக்காக அங்கேயே காத்திருப்பார்கள். நான் மெக்சிகோவில் மிகவும் உஷ்ணமாய் இருந்தபோது இருந்ததை நினைத்து பார்க்கிறேன். உண்மையாகவே நான் ஒரு குளிர்சாதன வசதியுள்ள அறையில் உட்கார்ந்து கொண்டு விசிறிக் கொண்டிருந்தேன். அவ்வளவு வெப்பமாயிருந்தது. அங்கே ஜனங்கள் காலையில் 9 மணிக்கே வருகிறதை நான் பார்த்தேன். அந்த பெரிய திறந்தவெளி அரங்கத்தில் உட்கார இருக்கைகள் இல்லாமல் தரையிலே உட்கார்ந்தனர். வியாதியாய் உள்ள ஜனங்கள் கடுமையான வியாதியில், மாறிக்கும் வியாதியில், சுகவீனமாய் புற்றுநோயுடன், தசை வளர்ச்சியுடன் சுகவீனமாய் உள்ள தாய்மார்கள், சிறிய மறித்துக் கொண்டிருக்கும் குழந்தைகள், இப்படி எல்லா காயங்களோடு கொதித்துக் கொண்டிருக்கும் சூரிய வெளிச்சத்தில் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். எங்கேயுமே நிழல் கிடையாது. ஒருவர் இன்னொருவர் மேல் சாய்ந்து கொண்டு காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை ஒரு 30 நிமிட பிரசங்கத்தை கேட்க, அதிலும் ஒடிப்பெயர்ப்பாளர் மூலமாக கேட்க, கர்த்தருடைய கிரியைகளை காணவும் காத்து நிற்பார்கள். அங்கேயே உட்கார்ந்து காத்திருப்பார்கள். மிகவும் தடித்ததான ஆடைகளை அணிந்திருப்பார்கள். அவர்கள் அவைகளை குளிரிலும் உஷ்ணத்திலும் அணிவார்கள். அவர்களுக்கு இருப்பதெல்லாம் அவ்வளவுதான். அந்த காடுகளில் அவர்கள் கிடப்பதை நான் சிந்தித்து பார்க்கிறேன். அசையக்கூட முடியாத சுகவீனமான ஜனங்களை அவர்கள் எப்படித்தான் கூட்டங்களுக்கு கொண்டு வருவார்களோ. இந்தியாவிலே கூட்டங்களுக்கு வருவதற்காக குஷ்டரோகம் முதலான வியாதிக்காரர்களை ஒருவர் மேல் இன்னொருவராக அடுக்கி வைத்து அவர்களை அப்படியே இழுத்துக்கொண்டு வீதியினூடாக வந்து அந்த உஷ்ணத்திலும் கொதிக்கின்ற வெயிலிலும் புயலிலும் மின்னலிலும் அவர்களை கிடத்தி வைப்பார். அவர்கள் அப்படியே அந்த சூழ்நிலையில் அசையாமல், என்ன முறைபாடும் இல்லாமல், தேவனுடைய ஒரு வார்த்தையை இப்பொழுதும் அப்பொழுதுமாய் அவர்களுடைய ஆத்மாவுக்கு பிடித்துக் கொள்ள முயற்சிப்பார்கள். அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது நம்முடைய தலைக்கு மேல் ஒரு கூரையும் மின்விசிறிகளும் வைத்துக் கொண்டு இன்று காலையில் நாம் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? நாம் அதை குறித்து முறையிட்டோமானால் நாம் வெட்கப்பட வேண்டியவளாயிருக்கும். ஆக சமீபத்தில் ஒரு தீவில், தெற்கு கடலில் உள்ள ஒரு தீவில் அன்றிரவு அங்கே எனக்கு ஒரு கூட்டம் இருந்தது. அது என் நினைவுக்கு வருகிறது. ஓ, அங்கே ஒரு புயல் உண்டாயிற்று. ஓ, அப்பேற்பட்ட ஒரு புயலை நான் கண்டதே கிடையாது. ஒரு மின்னலுக்கு பின் இன்னொரு மின்னல் என்று அந்த தேசமே ஒளிமயமாயிருந்தது. அப்படியே மரங்கள் எல்லாம் தரையிலே விழுந்து கிடக்கும் அளவுக்கு காற்று வீசிக் கொண்டிருந்தது. நான் என்னுடைய சூட்டு உடையை களைந்து விடுகிறேன், ஏனென்றால் இந்த புயலில் அங்கே ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறினேன். ஒரு சில நிமிஷங்களில் ஒரு சிறிய மோட்டார் வண்டி பின்னிட்டு கதவண்டை வந்தது. யாரோ ஒருவர் கதவை தட்டி போவதற்கு ஆயத்தமா என்றார். அந்த பையனுக்கு ஆங்கிலம் தெரியும். நான் அவனிடத்தில் அங்கு யாராவது இருக்கிறார்களா என்றேன். கூட்டம் நடக்கின்ற அந்த விளையாட்டு அரங்கத்திற்கு போகின்ற வழியில் உள்ள வீடுகளை கூட நீங்கள் நெருங்க முடியாத அளவிற்கு இருக்கிறது கூட்டம் என்றான். நான் சொன்னேன், இந்த புயலின் மத்தியில் அங்கே அவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறார்களா என்று. அவர்கள் தேவனை குறித்து கேட்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். எனவே நான் அங்கு சென்றேன். அங்கே சீமாட்டிகளும் பெண்களும் 20 வயதுக்கு உட்பட்டவர்களுமாய் கனைத்துக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் சூயிங்கம்மை மென்று கொண்டும் அவர்களுடைய ஆண் நண்பனை குறித்து பேசிக் கொண்டும் இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படியே செவி கொடுத்தனர். அசையவே இல்லை, அப்படியே உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருந்தனர். ஒரு பீடத்தை அழைப்பை விடுத்தேன், அவ்வளவுதான். ஆயிரக்கணக்கானவர்கள் அவருடைய கண்களில் இருந்து நீர் தாரை தாரையாக ஊற்றிக்கொண்டிருக்க தேவனுக்கு கரங்களை உயர்த்தி கொண்டு அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு இரக்கம் வேண்டும் என்று வாலிப பையன்களும் பெண்களும் 17-18 வயதுடையவர்களாய் அப்படியே எழும்பி நின்றார்கள். வயதானவர்களை செவி கொடுக்க வைக்க வேண்டும் என்பதே ஒரு விதமான கடினமான காரியம் என்று உங்களுக்கு தெரியும். நமக்கு முறையிடுகிறதற்கு ஒன்றுமே இல்லை என்பதை தான் அது காட்டுகிறது. தேவனுக்கே நன்றி. ஆமையா, அமெரிக்காவின் மற்ற இடங்களில் உள்ளதை போன்று அவை எல்லாவற்றையும் நவீனமாக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் அந்த விதமாய் அது நம்மிடத்தில் இல்லை. எனவே நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நாம் செய்வோம். இப்பொழுது நான் கவனித்த ஒரு சிறு காரியம் என்னிடத்தில் இருக்கிறது. நான் அதை மீண்டுமாய் இந்த ஜபக்கூடாரத்தில் செய்ய விரும்புகிறேன். எத்தனை பேர்களிடத்தில் வேதாகமம் இருக்கிறது? கரத்தை உயர்த்துங்கள். நல்லது. ஜெபம் செய்வதற்கு முன்பாக நாம் 99 சங்கீதத்திற்கு திருப்புவோமாக. சகோதர நேவில், அநேக வருஷங்களுக்கு முன்பாக நாங்கள் இது செய்யும் வழக்கம் உண்டு. நீங்கள் இன்று காலையில் ஏற்கனவே சங்கீதம் வாசித்து விட்டீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. சபையார் சங்கீதத்தில் சிலவற்றை வாசிக்க நான் விரும்புகிறேன். இன்று காலையில் நான் என்னுடைய தியான அறையில் இந்த செய்தியையும் வார்த்தையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கையில் அவர்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு சங்கீதத்தை வாசிக்க வைப்பது நலமாய் இருக்கும் என்று நீங்கள் அறிவீர்கள். நான் அதை அவ்வளவாய் விரும்புகிறேன் என்று நான் நினைத்தேன். நான் சிறிது கால தாமதமாக வருவதற்கு காரணம் நீண்ட தூரத்தில் இருந்து செயினியில் இருந்து வந்த தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தேன். நாம் இந்த சங்கீதத்திற்கு திருப்புகையில் எனக்கு சில அறிவிப்புகள் இப்பொழுதுதான் கொடுக்கப்பட்டவைகள் என்னிடம் இருக்கின்றன. அது 99 சங்கீதம். இப்பொழுது முதற்கொண்டு இக்கூடாரத்தில் நடக்கும் கூட்டங்களை பற்றியும் வெளியில் நடக்கும் கூட்டங்களை பற்றியும் அறிவிப்புகள் ஜெஃபர்சன் வெளியில் உள்ள அலுவலகத்தில் இருந்துதான் வெளியாகும். கூட்டங்களை பற்றின தகவல்களை அறிய விரும்புகிற யாவரும் உங்கள் பெயர்களையும் விலாசங்களையும் இன்றிரவு கூட்டத்துக்கு பின்னர் பிரசங்க பீடத்தின் மேல் வைத்துவிட்டு போகவும். கூட்டங்களில் நீங்கள் பங்கு கொள்வதற்கான ஆயத்தங்களை நீங்கள் செய்யக்கூடிய விதமாக உரிய நேரத்தில் தகவல் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதாவது வரும் நாட்களில் நாங்கள் எங்கே கூட்டங்கள் நடத்தப் போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால் அங்கே எங்கள் அலுவலகத்தில் இப்பொழுது நாங்கள் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் உங்கள் பெயரையும் விலாசத்தையும் இங்கே எழுதி வைத்து விடுங்கள். நாங்கள் முன்கூட்டியே ஒரு கார்டில் விவரங்களை எழுதி உங்களுக்கு அனுப்புவோம். அதனால் கூட்டங்கள் எங்கே நடந்து கொண்டிருக்கின்றன என்றும் உங்களுக்கு ஒரு தருணம் கிடைக்குமானால் பேசும் பொருள் என்னவென்றும் வேறு ஏதாவது காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான இடம் இல்லை என்றால் ஒருவர் இதை கூறுகிறார், ஒருவர் அதை கூறுகிறார். உங்களுக்கு சரியாக ஏதும் தெரிவதில்லை. எனவே உங்கள் பெயர் விலாசத்தையும் எழுதி இங்கே வைத்து விடுங்கள். வில்லிப்பால் அவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அங்கே கொடுத்து விடுவான். இப்பொழுது இதுவும் கூட கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது சகோதரன் பிரண்ணம் ஜெபக்கூடாரத்தில் மேற்கொண்டும் சுகமளிக்கும் ஆராதனைகள் வகையறுத்தலோடு நடக்க இருக்கின்றதா என்று. இல்லை, இல்லை. வகையறுக்கும் ஆராதனைகளை பற்றின கூட்டங்களின் விவரங்களை இன்னொரு வாரியம் வெளியிடும். இங்கே நமக்கு சகோதரன் நேவில் இருக்கிறார். அவரிடம் ஒரு தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது. வியாதிகளையும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியங்களையும் அவர்களுக்கு அறிய செய்யும் தீர்க்க தரிசனங்கள். ஹீகின் பாத்தம் சென்ற பெயருடைய ஒரு சகோதரன் நம்மிடம் இருக்கிறார். ஒரு தர்மகர்த்தா, உத்தமமாக தர்மகர்த்தா வாரியத்தில் சேவை செய்தார். இந்த காலையில் நான் அவரை பார்க்கவே இல்லை. பாஷைகளில் பேசுகின்ற வரம் இவருக்கு இருக்கிறது. ஆர்கன் பிரைட் என்ற பெயரை கொண்ட ஒரு அருமையான சிறிய அம்மாள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாஷைகளை வியாக்கியானிக்கும் வரம் இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் தேவனுடையவைகள் என்று நிரூபிக்கின்றன. ஏனென்றால் அவைகள் உண்மையாகவே ஒழுங்கு தவறி வருகிறதே இல்லை, அவைகள் அப்படியே ஒழுங்கின்படியாய் இருக்கிறது. இந்த வரங்கள் எல்லாம் ஒன்று திரள துவங்கும் போது நாங்கள் அதை அப்படியே சபையிலே ஒழுங்குபடுத்தி அமைக்க முயற்சிக்கிறோம். நான் அதை சீக்கிரத்தில் கவனிக்கப் போகிறேன். அதனால் கூட்டங்கள் தேவனுடைய பரிபூர்ண ஒழுங்கின்படியாய் நடைபெற்று நாம் அதை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்வோம். ஆனால் இந்த அருமையான ஜனங்கள் அப்படி கூறுகிறார்கள். என்னுடைய அண்டை வீட்டுக்காரமா திருமதி உட்ஸ் அவர்கள் இங்கே ஒரு மைக்கை மாட்டி அவர்களுடைய வீட்டிலேயே ஒரு பதிவு பெட்டியை வைத்து இந்த செய்திகள் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு பதிவு செய்து பின்னர் அவைகளை எழுதி அவைகள் சரியா அல்லது தவறா என்று பார்க்கிறார்கள். புரிகின்றதா? அந்த விதமாகத்தான் அவள் அவைகளை சோதித்து பார்க்கிறாள். திருமதி உட்ஸ் ஒரு உத்தமமான ஸ்திரீ என்று எனக்கு தெரியும். கூறப்பட்ட அநேக காரியங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை அவள் என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். ஆகையினால் நாம் அதற்காக நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். நான் வீட்டிற்குள்ளாக வரும்போது அது வீட்டில் எனக்கு என்ன ஒரு தேறுதலாய் இருக்கிறது. தீர்க்க தரிசன பக்கமாக உள்ள அந்த வகையறுத்தல் என்னை கிழித்து விடுகிறது. ஆகையினால் தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷைகளில் பேசுதல், வியாக்கியானம் அளித்தல், அது ஒரு தீர்க்க தரிசனம். இவற்றின் மூலமாக தேவன் அதற்கு ஒரு தேர்தலை அனுப்பினார். அந்நிய பாஷையில் பேசுதல் ஒரு தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. இரண்டு வித்தியாசமான பெயர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். ஒருவன் பேசுகிறான், அந்நிய பாஷையில் இவன் என்ன பேசுகிறான் என்பதை இன்னொருவன் புரிந்து கொள்ளுகிறான். அது சரியாக அப்படியே தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. இங்கு நடக்கும் ஒவ்வொரு கூட்டத்திலும் நமக்கு ஜெப வரிசையானது இருக்கும் பொழுதெல்லாம் அது நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்பொழுது வரத்து குறித்து கேட்பதற்கு அப்பொழுது அங்கே யாராவது ஒருவர் இருப்பார்கள். ஆம், எனக்கு இன்னமும் இருக்கிறது. ஆனால் அந்த விதம் நான் உபயோகிக்கும் ஒரே வழி எனக்கு இருக்கும் தனிப்பட்ட பேட்டிகளின் போதுதான். அதை பெற்றுக் கொள்வதற்கு அங்கே பின்னால் இருக்கின்ற அறிவிப்பு பலகையில் அது இருக்கிறது என்று நினைக்கிறேன். அனுமதி வாங்கவும் நேரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் என் மகன் பில்லிபால் ஏற்பாடுகள் செய்வான். இங்கேயே அதை ஏற்பாடு செய்து அல்லது வெளியே இதற்கு பிறகு இருக்கும் கூட்டங்களிலோ ஏற்பாடுகள் செய்து அல்லது வெளியில் உள்ள ஊழியங்களின் போதோ ஏற்பாடுகள் செய்து அவன் உங்களுக்கு ஒரு அட்டையை கொடுப்பான். உங்களுடைய ஜீவியத்தில் ஏதாவது காரியம் இருந்து உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதை அறியாமல் இருந்தால், கர்த்தருடைய ஞானத்தை நீங்கள் தேடுகிறதா இருந்தால், அப்படியா இருந்தால் என் மகன் பில்லிபாலை பாருங்கள், அவன் என்னுடைய காரியதரிசி. அவன் உங்களுக்கு ஒரு தேதியையும் ஒரு நேரத்தையும் குறிப்பிட்டு ஒரு அட்டையில் எழுதி கொடுப்பான். பின்னர் நாங்கள் அப்படிப்பட்ட பேட்டிகள் வைக்கும் போது அந்த நேரத்தில் நீங்களும் நானுமாக சேர்ந்து உள்ளே போவோம். ஒருவேளை அது ஒரு ஸ்திரீயாக இருந்தால் என்னுடன் என்னுடைய மனைவியும் வருவாள். நாங்கள் தேவனை நாடி அவரிடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு விசாரிப்போம். இப்பொழுது மற்ற சில சிறிய காரியங்கள் முதலானவைகளை சகோதரன் நெவில், சகோதரன் ஹிகின் பாத்தம், சகோதரி ஆர்கன்ரைட் இன்னும் இங்கே சபையில் உள்ள அந்நிய பாஷைகளில் பேசவும் வியாக்கியானிக்க கூடியவர்களும் இந்த காரியத்தில் அவர்களிடம் கொடுக்கப்படும். ஆகையினால் யாத்திரையில் நாம் இருப்பது போன்று இருக்கிறோம். நாம் சில மூப்பர்களை எடுத்துக் கொள்வோம் என்று ஒரு நாள் மோசையிடம் கூறினது எத்ரோ என்று நான் நினைக்கிறேன். மோசையின் மேலிருந்த தேவனுடைய ஆவியை எடுத்து அந்த 70 பேர்களின் மேல் வைத்து அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆனால் பெரியதும் கடினமானதுமான காரியங்கள் எல்லாம் மோசே இடத்திற்கு மாத்திரமே வந்தது. இப்பொழுது நாம் மோசையும் அல்ல, அந்த 70 மூப்பர்களும் அல்ல, ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நம்மை வழிநடத்துகின்ற அக்னி ஸ்தம்பத்தோடு நாம் இன்னமும் ஏகோவா தேவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறோம். ஆக அப்படி இருந்தால், ஆம், அங்கே மற்றவைகள் இருக்கும், கூட்டங்கள் இருக்கும், வியாக்கியானங்கள் இருக்கும், வகையறுத்தல் வரும். இந்த பேட்டிகள் வர இருக்கின்றது என்று அறிந்து ஜெபத்திலும் தியானத்திலும் நான் இருப்பதற்கு அப்பொழுது எனக்கு தருணங்களை கொடுத்துக் கொண்டிருக்கும். அதனால் நான் அவைகளுக்காக ஆயத்தமாயிருப்பேன். இப்பொழுது நினைவிருக்கட்டும், என்னுடைய வெளிவூடிய காரியதரிசி பில்லிபால் பிரன்ஹாம் இதை கவனித்துக் கொள்வார். பின்னால் இருக்கின்ற அறிவிப்பு பலகையில் தர்மகர்த்தாக்களால் அறிக்கைதான் பொருத்தப்பட்டிருக்கும். அறிவிக்கப்படுவதற்காக ஜனங்கள் அறிவிப்பு பலகையில் போய் அறிக்கை தாளை வாசிக்கும்படியாக நான் ஒரு குறிப்பை இங்கே வைத்திருக்கிறேன். இப்பொழுது இன்று காலையில் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. இன்றிரவு நாம் அதை தொடர்ந்து தியானிக்க பிரயாசிப்போம். கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் அடுத்த ஞாயிறன்று அதையே மீண்டும் தொடருவோம். நான் அதை தியானித்து துவங்கும் வரைக்கும் அது எவ்வளவு ஆழமாக போகும் என்று எனக்கு தெரியாது. இன்னமும் அது எனக்கு ஒரு ரகசியமாகவே இருக்கிறது. எனவே நான் கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன். இப்பொழுது வேதாகமத்தை உடன் வைத்திருப்பவர்கள் சங்கீதம் 99 திருப்புங்கள். நான் முதலாவது வசனத்தை வாசிக்க சபையார் இரண்டாவது வசனத்தை வாசிப்பார்கள். பின்னர் கடைசி வசனத்தை நாம் எல்லாருமாக சேர்ந்து வாசிப்போமாக. நாம் தொடருவோம். நான் முதலாவது வசனத்தை வாசிக்க சபையார் இரண்டாவது, நான் மூன்றாவது, சபையார் நான்காவது, இப்படியாக கடைசி வசனம் வரைக்கும். பின்னர் நாம் மூன்று சேர்ந்து கடைசி வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய வசனம் வாசிக்கப்படும் போது நாம் எழுந்து நிற்போமாக. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபின்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்களின் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியை நிமித்தம் நீதி சரிகட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. உண்மையாகவே கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் உம்முடைய ஊழியக்காரனாகிய தாவீதினால் எழுத்தாணியை கொண்டு உமக்கு எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. நீர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறீர். நீர் பரிசுத்தர். உம்முடைய பர்வதம் பரிசுத்தமானது. கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இருதயங்களோடு சுத்தமான மனசாட்சியோடு நம்முடைய தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடும் நிச்சயத்தோடும் நாம் அவரை நெருங்குவோமாக. இங்கே கூடி வந்திருக்கின்ற எல்லாருமே காலையில் பயபக்தியாயிருப்பார்களாக. எங்களுடைய புரிந்து கொள்ளும் செவிகளை திறந்தருள்வீராக. இந்த நாட்களிலும் உம்முடைய பிரசன்னத்திலும் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஞானத்தில் எங்கள் மூலமாக பேசும் எங்களுடைய தேவனே, இந்த வருடங்களெல்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசியமான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று நாங்கள் உம்மை கேட்கிறோம். உத்தமமும் பயபக்தியுமான வார்த்தைகளில் ஒன்றை நாங்கள் அணுகுகையில் இதை செய்யும். நீர் உலகத்தில் இருந்தபோது வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று நீர் பேசி சொல்லி இருக்கிறீர். எனவே நாங்கள் மிகுந்த கிருபையோடு கர்த்தாவே உம்மிடத்தில் வந்து உம்முடைய ஞானத்தை நாடுகிறோம். என்ன கூறுவதென்று அறியாததினாலே நாடுகிறோம். இங்கே சில வேத வார்த்தைகளை வைத்திருக்கிறோம். பயபக்தியுடனும் முழுமையாயும் பதிலுக்காக நாங்கள் உம்மேல் சார்ந்திருக்கிறோம். வேறு எந்த நோக்கத்துக்காகவும் அல்ல. ஆனால் நாங்கள் எந்த பணி வேளையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு எங்களை முன்னோக்கி இருக்கின்ற மகத்தான காரியங்களுக்காக நாங்கள் எங்களை ஆயத்தம் படுத்தும்படியாக கேட்கிறோம். இதை எங்களுக்கு அருள மாட்டீரா கர்த்தாவே? இந்த விடமாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று போதித்த அவருடைய நாமத்தினாலே கேட்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக மீறுதல்களை செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய மீறுதல்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பண்ணப்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். உட்காருங்கள். இப்பொழுது யாருக்காவது அவர்களுடைய மேல் சட்டை ஏதாவது கோட்டை கழற்ற விருப்பமாக இருந்தால் தாராளமாக செய்யலாம். சுற்றிலும் உள்ள மதிலை சுற்றி நிற்கிற உங்களுடைய கால்கள் பலிக்க துவங்கினால் சுதந்திரமாய் நீங்கள் வெளியே போய் வாருங்கள். இப்பொழுது நான் நினைக்கிறேன், பிள்ளைகள் அவர்களுடைய அறைகளுக்கு போக வேண்டுமானால் அல்லது அவர்கள் ஏற்கனவே அனுப்பிவிட்டாயிற்றா? அந்த அறைகள் எல்லாம் கூட்டத்தாரால் நிரம்பிவிட்டிருக்கிறது. எனவே நம்மால் சிறு பிள்ளைகளுக்கு ஞாயிறுப்பலை நடத்த முடியாது என்று போதகர் கூறுகிறார். குட்டி பயல்களாகி நீங்கள் இப்பொழுது எங்களோடு ஒத்துழைப்பீர்களானால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஏனென்றால் இன்று காலையில் நாங்கள் ஒரு மகத்தான பிரம்மாண்டமான ஒரு செய்தியை துவங்குகிறோம். இது நிச்சயமாக உங்களுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் இங்கு இருக்கின்ற நீங்கள் நேசிக்கின்றவர்களுக்கும் ஏன் சிறு பிள்ளைகளாகிய உங்களுக்கும் கூட ஒரு மகத்தான காரியமாக இருக்கும். எனவே நாங்கள் அதை மிகுந்த பயபக்தியோடு அணுகுகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று காலையில் தானியேலின் 70 வாரங்கள் என்ற பொருளை நாம் எடுத்து தியானிக்கப் போகிறோம். இன்று காலையில் நாம் தானியேல் சிறையிருப்பில் இருக்கும்போது காபிரியேல் பறந்து வந்து வருங்காலத்தை குறித்து அவனுக்கு கட்டளை கொடுக்கிறதை குறித்து பேசப் போகிறோம். தானியேல் ஜபத்தில் இருக்கையில் காபிரியேல் ஆகிய தூதன் அவனை உணர்த்தும்படியாக வருகிறான். இன்றிரவு காபிரியேலின் சந்திப்பின் 6 நோக்கங்களை குறித்து, காபிரியேல் கொண்டு வந்ததான 6 வித்தியாசமான பொருள்களை பற்றி இன்றிரவு பேச இருக்கிறேன். அடுத்த ஞாயிறு கர்த்தருக்கு சித்தமானால் 7 சபை காலங்களின் காரணத்தையும் அதன் நேரத்தையும் அதன் காலம் எப்பொழுது என்றும் இன்றைக்கு நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்தும் பேச இருக்கிறேன். அது அடுத்த ஞாயிறு காலையில் கர்த்தருக்கு சித்தமானால் இருக்கும். இப்பொழுது இதற்கான காரணம், என்னுடைய கடந்த சில செய்திகளிலிருந்து நான் சில குறிப்புகளை கொண்டு வந்திருக்கிறேன். இவைகளை இன்று காலையின் செய்தியோடு கூட ஒட்டி போக செய்து, ஏனென்றால் இது காந்த பதிவாக இருக்கிறபடியாலும் இது உலகம் முழுவதுமாகவும் எல்லா நாடுகளுக்கும் போவதாலும் இதை செய்கிறேன். இப்படி ஏன் நான் இதை சேர்த்து சொல்கிறேன் என்றால், ஒரு கால் யாராவது முதன்முறையாக இந்து ஒலிநாடாவை கேட்டு நான் வேறு ஏதாவது காரியத்தை திருப்பி குறிப்பிடும் போது நான் என்ன கூறுகிறேன் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாமல் போகும் அந்த காரணத்தினால் நான் முன்கூறினவற்றை மீண்டுமாக கூறுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை, இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தலை இப்பொழுது நாம் மாதங்களாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சபை காலங்களின் ஊடாக கடந்து வந்துவிட்டோம். வெளிப்படுத்தலில் முதல் 3 அதிகாரங்களும் சபை காலங்களை பற்றினதாகும். பின்னர் 4-5 அதிகாரங்களில் யோவான் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டு இதற்கு பிறகு சம்பவிக்க வேண்டியவைகளை பற்றி காண்பிக்கப்பட்டான். அவன் 6 அதிகாரத்தில் மீண்டும் பூமிக்கு கொண்டு வரப்பட்டு நடக்க வேண்டிய சம்பவங்களை காணும்படியாக செய்தான். இவைகள் 6:1 முதல் 19:21 முடிய இருக்கிறது. இந்த இடைவெளிக்குள்ளாக முத்திரைகளும் வாதைகளும் ஆபத்துகளும் வெட்டுக்கிளிகளும் சூரியனில் உள்ள ஸ்திரீ சிவப்பான மிருகத்தை புறம்பே தள்ளுதல், 144,000 பேர்களை முத்தரித்தல், இன்னும் எல்லா காரியங்களும் வருகின்றன. இது ஒரு மகத்தான தியானத்தின் வாரமாய் இருக்கிறது. நேற்று நாள் முழுவதுமாக நான் என் அறையை விட்டு நகரவே இல்லை, தியானித்துக் கொண்டே இருந்தேன். இது ஏதோ கடைசி நேரத்தில் இருக்கின்ற காரியம். நான் போதித்த இங்கே இருக்கின்ற பழங்காலத்தவர்களுக்கு இது தெரியும். இதற்குள்ளாகத்தான் தானியேலின் 70 வாரங்களும் சார்ந்திருக்கின்றன என்று நான் கூறினேன். ஆனால் நான் அதை விளக்கி கூற முயற்சிக்கவில்லை. ஆனால் இந்த முறையோ தேவனுடைய கிருபையால் நான் இதை ஜனங்களுக்கு கொண்டு வரும்படியாக நான் இதை என் மேல் எடுத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக கிருபையை கேட்க முயற்சிக்கிறேன். இதற்குள்ளாக நான் அறியாத காரியங்களை காண்கிறேன். அவர்களில் ஒன்றை குறித்து கூட எனக்கு தெரியாது. இன்னுமாக டாக்டர் லார்கின்ஸின் புத்தகம், டாக்டர் ஸ்மித்தின் புத்தகம், டாக்டர் ஸ்கோஃபீல்டின் குறிப்புகள், இவைகளையெல்லாம் வாசித்திருக்கிறேன். இன்னும் மற்ற எல்லா இடங்களிலும் உள்ள வித்தியாசப்பட்ட ஆசிரியர்கள் எழுதியுள்ள விரிவுரைகளை நான் படித்திருக்கிறேன். இருப்பினும் அவர்களுடையவர்களை ஒன்று கூட்டி பார்த்தாலும் அது சரியாக வரவில்லை. புரிகின்றதா? எனவே இந்த வாரம் நான் திட்டமிட்டுக் கொண்டு கென்டக்கியில் உள்ள சில நூலகங்களுக்கு சென்று காலங்கள் நேரங்களின் பண்டைய கால வானசாஸ்திர புத்தகத்தையும் நூலகங்களில் இருந்து எல்லா பண்டைய கால புத்தகங்களையும் என்னால் முடிந்தவரை எடுத்துக்கொண்டு போய் என்னால் இயன்ற சிறிதளவை நான் செய்து இயேசு கிறிஸ்து அதை எனக்கு வெளிப்படுத்தும்படியாக என்னுடைய நம்பிக்கையை பயபக்தியாய் அவர் மேல் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும் என்று அது கூறுவதை நான் விரும்பவில்லை. அவர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். நான் கூறுவதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் நான் அவருடைய ஜனங்களுக்கு விவரமாக விளக்கி கூற எனக்கு அது தேவையாயிருக்கிறது. ஆகையினால் அவர் அதை எனக்கு தந்தருளுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதுவரையும் அவைகள் எனக்கு தெரியாது. ஆனால் நான் அடுத்த ஞாயிற்றுக்காக அவரை நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அடுத்த ஞாயிறு அந்த 70 வாரங்களை அறிந்து கொள்வதும் அதை பொருத்துவதும் மிக முக்கியமான பகுதியாயிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஸ்தானங்கள் உண்டாயிருக்கிறது. நீங்கள் அவைகளை பொருத்தி பார்க்கும் போது அவைகளை எல்லாவற்றையும் ஒன்றோடொன்று பொருத்தி பார்த்து குழப்பி அவைகள் சரியாக வருவதில்லை, அவைகள் சரியாக பதிவதில்லை, அவைகள் பொருந்தாது. ஆகையினால் என்னால் அதை ஒருபோதும் சரியாக பொருத்த முடியாது. அதனால் அதற்காக நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். சாலமோன் ஒரு சமயம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவனுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்து கேட்டது என் நினைவுக்கு வந்தது. அவன் தனக்காக கேட்கவில்லை. நாட்களின் நீடிப்பையோ நீடிய ஆயுசையோ ஐஸ்வர்யத்தையோ அவன் கேட்காமல் தேவனுடைய ஜனங்களை எப்படி நியாயம் விசாரிப்பது என்பதை அறிந்து கொள்ள தனக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். தேவனது ஜெபத்தை கனப்படுத்தி சாலமோனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். ஏனென்றால் அது அவருடைய ஜனத்திற்காக கேட்கப்பட்டது. அக்காரணத்தினால் தான் இந்த 70 வாரங்கள் என்ன என்பதை நான் அறியும்படியாய் செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கிறேன். ஏனென்றால் நாம் ஜீவிக்கின்ற காலத்துக்கு இது சரியான கால அட்டவணையாய் இருக்கிறது என்று நான் அறிந்தபடினாலே ஆகையினால் நான் இதை அறிய விரும்புகிறேன். எனக்காக அல்ல, எனக்காக வேண்டி நான் கேட்கவில்லை. நிச்சயமாக அதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் அந்த விதமாய் எனக்காக வேண்டி அல்ல என்று நான் கூறவில்லை. ஏனென்றால் நானே அதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் எங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், எந்த நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படியானால் அது கொடுக்கப்பட்டு ஆயிற்றென்று நான் அறிவேன். வெவ்வேறு நபர்கள் அது என்னவாக இருக்க வேண்டும் என்று வெகு காலத்துக்கு முன்னரே கணித்திருக்கிறார்கள். ஒருவர் எழுதினதை வாசித்துக் கொண்டிருந்தேன், அவர் இந்த 70 வாரங்களையும் 1919 முடித்து விட்டார். சரி, அப்படியா இருக்கவில்லையே. எனவே 70 வாரங்களுக்கு பின்னர் அதையெல்லாம் முடிந்து விடுகிறது. எனவே நாம் உண்மையாகவே அது என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். நான் தேவனிடத்தில் அது என்ன என்பதை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறேன். இப்பொழுது இதற்கு பின்னணியமாய் இருப்பதற்காக முன் சொல்லப்பட்டவைகளில் ஒரு சிறு பகுதியை ஒத்திகை பார்க்க நான் விரும்புகிறேன். ஆகையினால் நான் சில குறிப்புகளை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். நாம் அதை 4-5 அதிகாரங்களின் போது பார்த்தோம். அதனால் ஜனங்கள் புரிந்து கொள்ளக்கூடும். முதலாவதாக நாம் இதை செய்வதற்கு முன்பாக அதற்கு மேலாக நான் இதை கூற விரும்புகிறேன். அப்படி செய்வதனால் உங்களுக்கு 4-ம் அதிகாரத்திலிருந்தே கிடைக்கும். இப்பொழுது நினைவிருக்கட்டும், 3-ம் அதிகாரம் லவோதிக்கேயா சபையின் காலமாகும். லவோதிக்கேயாவின் காலத்தின் முடிவிலே சபையானது எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதை குறித்து ஏதோ காரியத்தை நான் என் மனைவிக்கு விளக்கி கூற முயற்சித்துக் கொண்டிருந்தேன். பலவிதமான அகராதிகள் முதலானவைகளோடு என் மகள் பெக்கியுடன் அவளையும் வைத்துக் கொண்டு முடிந்தவைகளை எடுத்துக் கொண்டிருந்தோம். அவைகள் பதிலை கொடுக்கவில்லை. என்னிடத்தில் வேதாகம அகராதியும் இருக்கிறது. என்னிடத்தில் பழைய கிரேக்கு அகராதி இருக்கிறது. என்னிடத்தில் வெப்ஸ்டர் இன்னும் அநேக அகராதிகளும் நவீன அகராதிகளும் இருக்கின்றது. அவைகளை கொண்டு ஒன்றினாலும் வார்த்தைகளையோ அல்லது பதிலையோ எந்த விதத்திலும் பெற முடியவில்லை. அப்படிப்பட்டதொரு காரியத்தை ஏழையான ஜனங்களும் நம்மை போன்று கல்வி அறிவு இல்லாதவர்களுமானவர்கள் அநேகராய் இருப்பதனால் நம்முடைய ஜனங்களால் எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று என்னுடைய மனைவி கூறினார். நான் சொன்னேன், தேவன் அதற்கான பதிலை கொடுப்பார் என்று. அது எவ்வளவுதான் சிக்கலாய் இருந்தாலும் கவலை இல்லை, தேவனால் அதை விட்டு அதை சாதாரணமாக்க முடியும். ஏனென்றால் அதற்காக வாங்கிட்டும் அந்த நாளுக்காகவும் வேலைக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஜனங்களில் நாம் ஒரு பகுதியாயிருக்கிறோம். நம்முடைய கண்கள் வானத்தை நோக்கி பதிந்து அவருடைய வருகைக்காக கவனித்துக் கொண்டிருக்கிறது. அவர் நமக்கு காட்டுவார் என்று நான் நிச்சயமாயிருக்கிறேன். அது நமக்கு நாளையும் வேலையும் அறிவிக்காது. ஏனென்றால் எந்த மனிதனும் அதை அறிய மாட்டான். நமக்கு அது கிடைக்குமானால் நாம் வாரத்தின் எந்த நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நிச்சயமாய் அது கூறும். இப்பொழுது சபை காலத்துக்கு பிறகு 4-ம் அதிகாரத்தில் யோவான் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டான். யோவான் மேலே சென்று முழு சபை காலத்தையும் கண்டான். அங்கேதான் நான் சற்று நிறுத்தி ஒரு நொடி. புறஜாதியாரின் காலத்தில் மகத்தானதும் பிரம்மாண்டமானதுமான ஏதோ காரியம் சம்பவிக்க அநேக ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது தவறானது என்று கூற விரும்புகிறேன். சபை காலம் புறஜாதியாரின் ஆளுகையின் போது சம்பவிக்க இருக்கிற எல்லாமும் வெளிப்படுத்தல் 1-3 முடிய எழுதப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு சபையானது எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த எஞ்சியுள்ள காரியங்களும் 19-ம் அதிகாரம் வரைக்கும் உள்ள காரியங்களும் சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் யூத இனத்துக்கு சம்பவிப்பவளாயிருக்கிறது. அது மகா உபத்திரவ காலமாயிருக்கும். புறஜாதியாரின் மத்தியில் சம்பவிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. அவர்கள் கொல்லப்படுவது முதலான காரியங்களே. நாம் அவைகளை தியானித்து பார்க்க போகிறோம். ஆனால் சபையோ வெளிப்படுத்தல் 3:13 கடைசியாக லவோதிக்கேயா சபை காலத்தின் முடிவிலே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. நாம் ஒவ்வொரு சபை காலத்தையும் ஒவ்வொரு நேரத்தில் சம்பவித்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தோம். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு தூதனையும் அவர்களுடைய குண நலன்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதையும் கடைசி நபர் வரைக்குமாய் சரித்திரத்தின் ஊடாக அதை கொண்டு வந்து பார்த்தோம். அங்கே பக்கவாட்டில் உள்ள சுவற்றில் அங்கே படமாக வரைந்து பார்த்தோம். நாம் முடித்த பின்னர் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து அந்த சுவற்றின் மேல் அதே காரியத்தின் மேல் ஒரு வட்டத்தை வரைந்து இங்கே நம் எல்லாருக்கும் அவர் தாமே அதை வெளிப்படுத்தினார். இப்பொழுது இதை செய்கையிலே இதன் முடிவிலே அவர் ஏதோ பிரம்மாண்டமான ஏதோ காரியத்தோடு வந்து நாம் கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம் என்பதை நமக்கு மீண்டுமாய் காட்டுவார். ஜனாதிபதி கென்னடியின் சொற்பொழிவை குறிப்புகள் முதலானவற்றை எத்தனை பேர்கள் கேட்டீர்கள்? ஜனவரி 1 அளவில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் ருஷ்யாவும் எரிமலை சாம்பலாக ஆக போகிறது என்ற இந்த முன் அறிவிப்பினை எத்தனை பேர் கேட்டீர்கள்? நமக்கு தேவையாக இருப்பதெல்லாம் அதுதான். நாம் நினைத்துக் கொண்டு இருப்பதை காட்டிலும் அது காலம் கடந்ததாக இருக்கிறது. புரிகின்றதா? இந்த பூமியின் மனிதர் இந்த பயங்கரமான சம்பவம் சம்பவிக்கும் என்று முன்னறிவிக்கும் அளவிற்கு நாம் அவ்வளவு நெருக்கமாக வந்துள்ளோம் என்றால் நாம் சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பது நலமாயிருக்கும். இந்த நாள் வரைக்குமா எல்லா காரியங்களும் இருக்கிறது, எல்லா அறிக்கைகளும் செய்தாகப்பட்டது, எல்லா காரியங்களும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் எந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கப் போகிறார் என்பதே நமக்கு தெரியாது. அவர் அழைப்பை மேலே ஏறி வா என்று கொடுக்கும் போது ஆயத்தமாய் இருப்பது மேலானதாக இருக்கும். நீங்கள் நினையாத நேரத்தில் அது வரப்போகிறது. மகத்தான பெந்தேகோஸ்தை எழுப்புதல் இப்பொழுது முடிவடைந்து கொண்டிருக்கிறது. நாம் அது எங்கும் பார்க்கிறோம். அந்த கடைசி மகத்தான அசைவு செய்தியானது சென்று விட்டது. எல்லா காரியமும் ஆயத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறது. சபையானது முத்திரிக்கப்பட்டாயிற்று. துன்மார்க்கர் இன்னும் அதிகமான துன்மார்க்கத்தை செய்கிறார்கள். சபைகளானது இன்னும் அதிகமாக தாங்கள் கூறுவதையே கை கொள்கிறவர்களாக ஆகி கொண்டு போகிறது. பரிசுத்தவான்களோ தேவனிடத்தில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சிறிய குழுக்களில் ஆவியின் வரங்கள் பெருகிக் கொண்டே போகிறது. நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். ஓ, நாம் சபையிலே வழக்கமாக பாடுவோமே அந்த பாட்டு எனக்கு பிரியம். வந்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தோஷமான 1000 வருஷ அரசாட்சியின் நாளுக்காக நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போது நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர் வந்து காத்துக் கொண்டிருக்கும் அவருடைய மனவாட்டியை கொண்டு போய்விடுவார். ஓ, என்னுடைய இருதயம் அந்த இனிமையான விடுதலையின் நாளுக்காக அழுது கொண்டும் தாகித்துக் கொண்டும் இருக்கிறது. அப்பொழுது நமது இரட்சகர் பூமிக்கு மீண்டுமாய் திரும்பி வருவார். அந்த வேளைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 5:5 நம்முடைய முந்தின பாடத்தில் நாம் அந்த உறவின் முறையானாகிய மீட்பர் என்பதை நாம் பார்த்தோம். அது நம்முடைய கிறிஸ்து என்று கண்டறிந்தோம். அதை ரூத்தோடு பாவனையாய் பார்த்தோம். ரூத் தீர்மானித்தல், ரூத் சேவித்தல், ரூத் இளைப்பாறுதல். தீர்மானித்தல் நீதிமானாகுதலாயிருக்கிறது, சேவித்தல் தன்னை ஆயத்தமாக்குகிறது, பரிசுத்தமாகுதலாயிருக்கிறது. இளைப்பாறுதல் கல்யாண விருந்து மட்டுமாய் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. என்ன அழகாயிருக்கிறது! மார்ட்டின் லூத்தரின் மூலமாக வந்த சபையானது நீதிமான் ஆக்கப்படுதலாயிருக்கிறது. ஜான் வெஸ்லியின் மூலமாக வந்த சபையானது பரிசுத்தமாகுதலாயிருக்கிறது. பெந்தேகோஸ்தே மூலமாக வந்த சபையானது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாயிருக்கிறது. இப்பொழுது இளைப்பாறிக் கொண்டு அவளுடைய கர்த்தரின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். பரிபூர்ணமாயிருக்கிறது. நம்முடைய உறவின் முறையான ஆகிய மீட்பர் ஒரு சிங்கமாய் நியாயாதிபதியாய் ஆகின்ற வேளையில் மூப்பர்கள் அவரை ஆட்டுக்குட்டி என்று அழைத்தது சரியே. 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த புத்தகத்தோடு அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாய் இருந்தார். உங்களுக்கு தெரியும், புத்தகத்தை அவர் எடுத்துக்கொண்ட பொழுது பரிந்து பேசும் வேலையானது முடிவடைந்து விட்டது. இப்பொழுது 3:3 சபையானது எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ மீட்பானது, சபையானது எவ்விதமாக மீட்டுக் கொள்ளப்பட்டது, சபை காலங்களின் போது என்ன சம்பவித்தது என்பதை பற்றிய வெளிப்படுத்தல், இவை வெளிப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. பாருங்கள், சபையானது எடுத்துக் கொள்ளப்பட்டாயிற்று. எனவே அவர் இப்பொழுது 5 அதிகாரத்தில் அவர் அதை எப்படி செய்தார் என்றும் என்ன சம்பவித்தது என்றும் அவர் எவ்விதமாக சபையை முத்திரித்தார் என்பதையும் காட்டிக்கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தின் வெளிப்பாடு, அவருடைய நாமத்தை உபயோகித்து தண்ணீர் ஞான ஸ்நானம், நித்திய ஜீவன், நித்திய நரகம் கிடையாது, சர்ப்பத்தின் வித்து, நித்திய பாதுகாப்பு, எல்லா மகத்தான உபதேசங்கள், சபையின் முன்குறிப்பு, இவைகள் எல்லாம் சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் அதை எப்படி செய்தார் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது மூல உரிமையாளரிடத்திலிருந்து 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த மீட்பின் புத்தகமானது நம்முடைய உறவின் உரையாளின் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். மூல உரிமையாளர் யார் என்று நாம் கண்டறிந்தோம். அது தேவன் தாமே ஆவார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்து புத்தகத்தை வாங்கினார். ஆட்டுக்குட்டியானவர் யார்? மீட்பர், நம்முடைய உறவின் முறையான ஆகிய மீட்பர், சபைக்கு உறவின் முறையான். அவர் வந்து இஸ்ரவேலை மீட்டுக் கொண்டார். இப்பொழுது நாம் அதற்குள்ளாக இன்று காலையில் போக போகிறோம். இஸ்ரவேல் மீட்கப்பட்டு விட்டது, ஆனால் அவர்கள் அதை பிரயோகிக்கவில்லை. காரணம், அவர்கள் அவரை புறக்கணித்தனர். ஆனால் சபையோ அதன் மீட்பை ஏற்றுக்கொண்டது. அவரே நம்முடைய உறவின் முறையான ஆகிய மீட்பராயிருக்கிறார். மோவாபியலும் ஒரு அந்நியலும் ஒரு புறஜாதியாளுமான ரூத்தை பெரும்படியாய் போவாஸ் நகோமியை மீட்டுக் கொண்டது போன்று கிறிஸ்துவும் இஸ்ரவேலை மீட்டுக் கொண்டார். அதை அவளுக்கு பிரயோகித்தும் அது புறக்கணிக்கப்பட்டது. உங்களுக்கு அந்த மன்னிப்பு நினைவிருக்கிறதா? அந்த மனிதன் சுடப்பட்டானே. சில நேரங்களில் நான் கூறுவேன், உள்நாட்டு போரின் போது சம்பவித்தது. அவன் ஒரு நல்ல மனிதன், அவன் நிரபராதியாய் இருந்தான். அவர்கள் அவனை குற்றவாளியாக கண்டார்கள். ஒரு வழியில் அவன் ஒரு குற்றவாளிதான். யுத்தத்தின் நேரத்தில் அவன் ஓடி போனான். அவர்கள் அவனை குற்றவாளியாக கண்டு அவனை சுடுவதாய் இருந்தார்கள். ஒரு மனிதன் ஜனாதிபதி லிங்கன் அவர்களிடத்தில் சென்று, திரு லிங்கன் அவர்களே, இவன் ஒரு கிறிஸ்தவ மனிதன், அந்த பையன் பயந்து போயிருந்தான், அவனுடைய ஜனங்களை எனக்கு தெரியும், அவன் வெறுமனே பயந்து போனான், அவன் எந்த கெடுதியும் நினைக்கவில்லை, அவன் ஓடி போய்விட்டான். திருவாரூர் லிங்கன் அவர்களே, அது உம்முடைய கரங்களில் இருக்கிறது, உங்கள் ஒருவரால் மட்டுமே அவனை மன்னிக்க முடியும் என்று கூறினான். திரு லிங்கன் அவர்கள் ஒரு துண்டு காகிதத்தையும் அவருடைய பேனாவையும் எடுத்து, இன்னார் மன்னிக்கப்பட்டார் என்று எழுதி ஆபிரகாம் லிங்கன் என்று கையெழுத்திட்டார். அவன் அதை எடுத்துக்கொண்டு நேராக சிறைச்சாலைக்கு ஓடி போய், இதோ அது இருக்கிறது, உன்னுடைய மன்னிப்பை நான் உடையவனாயிருக்கிறேன் என்று கூறினான். அதற்கு அந்த மனிதன், அதை நான் நோக்கி பார்க்கவே மறுக்கிறேன் என்றான். அதில் ஒரு பெரிய முத்திரை இருக்கும், அது எல்லா காரியங்களும் உடையதாய் இருக்கும், நீ வெறுமனே என்னை ஒரு பரிகாசத்துக்குள்ளாக்க முயற்சிக்கின்றாய் என்றான். அது ஒன்றும் ஏபிரகாம் லிங்கனுடையதல்ல. யார் வேண்டுமானாலும் அவருடைய பெயரை கையெழுத்தாய் எழுதலாம். ஆனால் அது அவரிடத்தில் வந்ததாய் இருந்தால் அதில் அவருடைய முத்திரை முதலான காரியங்கள் இருக்கும், அது ஒரு தாஸ்தாவேஜாகவே இருக்கும் என்று கூறினான். அந்த மனிதன் எவ்வளவோ அவனுக்கு எடுத்து கூறினான். இருந்த போதிலும் சிறையில் இருந்த அந்த மனிதன் அவன் விளையாடுவதாக கருதி கடந்து போய்விட்டான். அடுத்த நாள் காலையில் அவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். அவன் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் ஐக்கிய நாடுகளின் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. ஏனென்றால் அந்த மனிதன் சுட்டு கொல்லப்படுவதற்கு 24 மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த மனிதனுக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆபிரகாம் லிங்கன் எழுதி கையொப்பமிட்டிருந்தார். அதன் பிறகு எப்படி இருந்தாலும் அரசாங்கம் அவனை சுட்டுக் கொன்றது. அப்படியானால் என்ன? அதன் பின்னர் ஐக்கிய நாடுகளின் அரசாங்க நீதிமன்றமானது ஒரு நீதிமன்ற தீர்மானத்தை எடுத்தது. ஒரு மன்னிப்பு அருளப்பட்டு அந்த மன்னிப்பு ஏற்றுக் கொள்ளப்பட்டால் ஒழிய அது மன்னிப்பு ஆகாது என்று கூறினது. இயேசுவானவர் இஸ்ரவேலை கல்வாரியில் மீட்டுக் கொண்டார். ஆனால் அவர்களுக்கோ அது ஒரு மன்னிப்பு அல்ல. ஏனென்றால் அவர்கள் அதை ஒரு மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது நம்முடைய இந்த 70 வாரங்களின் பெயரிலான பாடத்தில் அவர்கள் திரும்பி வந்து அவர்களுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் காண்கிறோம். ஆனால் அவர் சபையை மீட்டுக் கொண்டார். அப்படியானால் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நாம் ஒரு மன்னிப்பாக பெற்றுக் கொண்டோம். இப்பொழுது அவர்தான் நம்முடைய உறவின் முறையான ஆகிய மீட்பன் என்றும் மூல உரிமையாளரின் கரத்திலிருந்து அவர் புத்தகத்தை எடுத்துக் கொண்டார் என்று நாம் கண்டோம். அது மீட்புக்கான உரிமை பத்திரமாயிருக்கிறது. நாம் அதை கண்டறிந்தோம். அதை குறித்து நாம் தியானித்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அது மீட்புக்கான ஒரு உரிமை பத்திரமாக இருக்கிறது. மொத்த காரியங்களையும் சுருக்கி வரைந்த ஒரு பத்திரமாக இருக்கிறது. அதில் தேவன் மரணத்திற்காக ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும் என்றிருந்தது. அது ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. பின்னர் நீதியுள்ள ஒருவராகி அவர் இயேசுவானவர் மறித்து ஒரு உரிமை பத்திரத்தை எடுத்தபடினால் முத்திரைகளை உடைக்கவும் அவைகளில் என்ன இருந்ததோ அதை வெளிப்படுத்தவும் கூடியவராய் இருந்தார். அவருக்கு சொந்தமாயிருந்த சுதந்திரத்தை அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். அதை செய்ததன் மூலமாக நித்திய ஜீவன் அவர் அதை சுதந்திரித்துக் கொண்டார். அவருடைய சொந்த ஜீவனை கல்வாரியில் கொடுத்து அதை பரிசுத்த ஆவியின் மூலமாக நமது மத்தியில் பங்கிட்டுக் கொடுத்தார். ஆமேன். அங்கிருந்த அன்பை அவர் என்ன செய்தார் என்பதை சிந்தித்து பார்க்க கூட ஒரு மனிதனும் ஒருபோதும் வர முடியாமற் போனது. தோட்டத்தில் ஏற்பட்ட விடுகையினால் ஒரு சமயத்தில் அதை உடையவனாய் இருந்த சாத்தானானவன் கட்டப்பட்டு அக்னி கடலுக்குள் தள்ளப்படுகிறான். அவனுடைய நாட்கள் முடிந்துவிட்டது. சுவிசேஷத்தில் இயேசுவானவர் நான்கு பட்ட பெயர்களை உடையவராய் இருந்தார். நாம் அதை புரிந்து கொண்டோம். சிங்காசனத்தின் வாரிசாக தாவீதின் குமாரன், ராஜரீக அளிப்பாக ஆபிரகாமின் குமாரன், பூமியின் வாரிசாக மனுஷகுமாரன், எல்லா காரியங்களுக்கும் வாரிசாக தேவனுடைய குமாரன். ராஜரீக அளிப்பு பழைய ஏற்பாட்டில் அடுத்தவர் சொத்தை 50 வருடங்களுக்கு மேலாக தக்க வைத்துக் கொள்ள முடியாது. மூல உரிமையாளரிடமிருந்து 50 வருடங்களுக்கு உரிமை கோரலாமே ஒழிய அதை அழிக்க முடியாது. 40வது நாளன்று அவர் கிரயத்தை செலுத்தினார். ஏதேனிலே இழக்கப்பட்டு போன சபைக்கு சொந்தமான வல்லமையும் மீட்பும் திரும்பமாக மீட்டுக் கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாக 50வது நாளன்று நமக்கு அனுப்பப்பட்டது. அதற்கு பின்னர் நாம் அதை புத்தக சுருளை பார்த்தோம். அந்த புத்தக சுருள் எப்படி அவருடைய கரத்துக்கு சென்றது என்பதை நாம் பார்த்தோம். எப்படி எரேமியா 32:6 எரேமியாவின் பெரியப்பா மகனாகிய அனாமேலியேல் அவனுடைய சுதந்திரத்தை எரேமியாவிடம் விட்டு சென்றான். அவர்களோ சிறையிருப்புக்குள் சென்றார்கள். அதில் நாம் அவரோடு இன்று காலையில் சிறையிருப்புக்குள்ளாக போகிறோம். அது ஒரு மண் பாண்டத்தில் வைக்கப்பட்டது. தேவனுடைய வல்லமையும் சுருள்களும் தேவனுடைய ரகசியங்களும் எங்கே இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அது இருதயத்துக்குள்ளாக அறியப்படுகிறது என்பதை காட்டுகிறது. நம்முடைய மீட்பின் திட்டம் அதுவும் கூட மண்பாண்டங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமமும் வெளிப்படுத்தலும் கூட. இது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டு ஒவ்வொரு முத்திரையும் சுற்றிலுமாய் சுற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்டறிந்தோம். வெளிப்படுத்தலானது அப்படியாய் வந்தபோது அவர் ஒரு முத்திரையை இடித்து இதை உடைத்து அந்த முத்திரை என்ன என்பதை வாசித்தார். அதற்கு பின்னர் அவர் சுருளில் அடுத்ததை உடைத்து அந்த முத்திரை என்ன என்பதை வாசித்தார். அடுத்ததை அவர் உடைத்து அதை வெளியே இடுத்து அது என்ன கூறுகிறது என்பதை கண்டு அதன் வெளிப்பாட்டையும் வாசித்தார். நாம் சீக்கிரத்தில் பார்க்க போகின்ற நம்முடைய 7 முத்திரைகளும் சரியாக அப்படித்தான் இருக்கிறது. நாம் அவைகளை பார்ப்போம் என்று நாம் நம்புகிறோம். ஒவ்வொரு முத்திரையும் புத்தகத்தில் இருந்து அதனை உடைத்து வெளியே எடுத்த போது சுருளானது அப்படியே விரிக்கப்படும் போது சரியாக என்ன சம்பவித்தது என்பதை அது காட்டிவிடும். அங்கே 7 முத்திரைகள் இருக்கிறதை நாம் கண்டறிந்தோம். அவைகளில் 5 மீட்பின் திட்டமாய் இருக்கிறது. 5 என்பது ஒரு எண்ணாய் இருக்கிறது. அங்கே 5 7கள் இருக்கின்றன. 7 முத்திரைகள், 7 ஆவிகள், 7 தூதர்கள், 7 எக்காலங்கள், 7 சபை காலங்கள். எனவே பாருங்கள், 5 7கள் கிருபையா இருக்கிறது, 5 கிருபையா இருக்கிறது, 7 பரிபூர்ணமா இருக்கிறது. எனவே அவ்வளவு சரியாக அப்படியே அவைகள் இருக்கிறது. பாருங்கள், அது சரி. இதை போன்று தேவனுடைய வார்த்தையில் ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் போதும் அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் எந்த காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் அந்த காலத்தின் ஆவியையும் அந்த காலத்தின் சபையையும் அது வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தல் 10 கடைசி முத்திரை எப்பொழுது உடைக்கப்படுகிறது என்பதை நாம் கடைசியில் பார்க்கிறோம். அங்கே நாம் காண்கிறது என்னவென்றால், ஒரு தூதன் ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் ஒரு பாதத்தை பூமியின் மேலும் வைத்தவராய் அவருடைய கரங்கள் வானத்துக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்க, அவருடைய சிரசின் மேல் வானவில் இருக்க, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு கடைசி முத்திரையில் இனி காலம் செல்லாது என்று கூறுகிறதை நாம் கண்டோம். நாம் அந்த முத்திரை குறித்து தியானிக்கும் வரைக்கும் காத்திருந்து அந்த முத்திரை எதை பற்றினது என்று காணுங்கள். 70 வாரங்களை நீங்கள் அறிந்து கொண்ட பின்னர் முத்திரைகள் எங்கே இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இனி காலம் செல்லாது, மீட்பு முடிந்து விட்டது. இப்பொழுது அவர் சிங்கமாயும் நியாயாதிபதியுமாய் இருக்கிறார். இன்று காலையில் அவர் உன்னுடைய இரட்சகராய் இருக்கிறார். ஆனால் ஒரு நாளில் அவர் உன்னுடைய நியாயாதிபதியாய் இருப்பார். 5:8-14 வரைக்கும் பரலோகத்திலும் பூலோகத்திலும் ஆட்டுக்குட்டியானவரை ஆராதிக்க வேண்டிய நேரத்தை அது வெளிப்படுத்துகிறது. 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புத்தகம் பாத்திரரான ஆட்டுக்குட்டியானவர் உறவின் முறையான ஆகிய மீட்பர். 8 முதல் 14 வசனம் வரைக்கும் தூதர்கள் அவரை ஆராதித்தனர், மூப்பர்கள் அவரை ஆராதித்தனர், ஜீவன்கள் அவரை ஆராதித்தன. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் என்று கூறும் அளவிற்கு யோவான் அவரை அவ்வளவாய் ஆராதித்தான். ராஜாவாகிய ஆட்டுக்குட்டியானவரை ஆராதிக்கிற வேலையாயிருக்கிறது. இப்பொழுது சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று என்பது நினைவிருக்கட்டும். இப்பொழுது நாம் தானியேலின் புத்தகம் 9:1 3 வரை, அதற்கு பின்னர் நாம் 20:27 வரை எடுத்துக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் இது தானியேலுடைய விண்ணப்பமாயிருக்கிறது. நீங்கள் இதை திரும்ப திரும்ப இந்த வாரம் முழுவதுமாக வாசியுங்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் மட்டாய் வாசியுங்கள். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேரிய குலத்தானாகிய ஆகாஸ்வேரவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1 தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து அப்படியே தொடர்ந்து மேலும் மேலுமாய் போய் நாம் 20 வந்துவிட்டோம். ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நேரத்தை ஆதாயப்படுத்த நான் 20 போகிறேன் நேராக 20. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நான் மட்டும் அங்கே இருந்திருந்தால் என்னமாயிருக்கும்? அவனை அவன் எவ்வாறு கண்டான்? ஜெபத்தில் தூதன், புருஷன், கவனித்தீர்களா? புருஷனே என்று அவரை அழைக்கிறான். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, அவன் போகும்படியாக வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தை முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அவன் வந்ததற்கு அங்கே 6 காரணங்கள் இருக்கின்றன. இப்பொழுது கவனியுங்கள். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்பொழுது கவனியுங்கள், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபு ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. கவனியுங்கள், அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி இந்த 70 வாரங்களில் ஒரு வாரம் அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவறுப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். இப்பொழுது அடுத்த 3, 4, 5 கூட்டங்களுக்கான பாடப்பொருள் அங்கே இருக்கிறது. கர்த்தர் எதையெல்லாம் வெளிப்படுத்துகிறாரோ அதெல்லாம் 70 வாரங்கள். இப்பொழுது குறிப்பிட்டு எழுதி காட்டுவதற்கு இன்றிரவு என் கரும்பலகையை அங்கே வைக்கும்படி டாக் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இதை தவறவிடக் கூடாது என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து தியானிக்க வேண்டும். ஆழமாக தியானியுங்கள், இல்லை என்றால் அதை தவறவிடுவீர்கள். நான் அதை இங்கே கரும்பலகையின் மேல் எழுத விரும்புகிறேன். பின்னர் நீங்கள் உங்கள் எழுதுகோலையும் காகிதத்தையும் கொண்டு வந்து இந்த தேதிகளையும் இந்த காலங்களையும் அதை குறித்து எல்லாவற்றையும் குறித்துக் கொள்ளுங்கள். இந்த 70வது வாரம் இப்பொழுது இதை கவனியுங்கள், சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு துவங்குகிறது. இப்பொழுது இதை புரிந்து கொண்ட யாவரும் ஆமேன் என்று கூறுங்கள். இப்பொழுது சபையானது எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு துவங்குகிறது. வெளிப்படுத்தல் 6:1 வெளிப்படுத்தல் 19:21 வரை இருப்பவை 70 வாரங்களோடு சம்பந்தப்பட்டவைகளாய் இருக்கிறது. ஆகையால் மேற்கொண்டு போவதற்கு முன்னதாக நாம் இங்கே நிறுத்தி அதை விளக்கி கூற வேண்டியதாயிருக்கிறது. ஏன் இந்த 70 வாரங்கள் குறிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் இங்கே நிறுத்தி விளக்கி கூற வேண்டியதாயிருக்கிறது. ஏனென்றால் அப்படி விளக்கி கூறவில்லை என்றால் நீங்கள் அந்த முத்திரைகளை தவற விடுவீர்கள், அந்த எக்காலங்களை தவற விடுவீர்கள், நீங்கள் அந்த கலசங்களை அந்த வாதைகளை தவற விடுவீர்கள். இன்னும் அந்த தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள், அந்த 3 ஆபத்துக்கள், சிவப்பான வலு சர்ப்பத்தை வெளியே தள்ளுதல், சூரியனில் உள்ள ஸ்திரீ ஆகியவைகளை நீங்கள் தவற விடுவீர்கள். நீங்கள் நன்றாய் கவனிக்கவில்லை என்றால் இவைகளை எல்லாம் காண தவறிவிடுவீர்கள். ஏனென்றால் இவைகளெல்லாம் இங்கே சரியாக 70வது வாரத்தில் சம்பவிக்கின்றன. அங்கேதான் அவைகள் சம்பவிக்கின்றன. இப்பொழுது தீர்க்கதரிசி ஆகிய தானியேல் 68 வருடங்களாக பாபிலோனில் இருந்தார். குறிப்புகளை நீங்கள் தேடி நேரத்தை வீணாக்காதபடி நான் இவைகளை தேடி பார்த்துதான் கூறுகிறேன். 68 வருடங்கள் அவர்கள் கிமு 606 சிறை கொண்டு போகப்பட்டார்கள். அந்த தரிசனம் அவனுக்கு கிமு 538 வந்தது. 538 606 வரை 68 வருடங்கள் ஆகின்றன. அஞ்ஞானிகள் மத்தியிலே பாபிலோனில் 68 வருடங்கள் இருந்தோம். ஜெயத்தை உடையவனாயிருந்தான். நம்மால் 1 மணி நேரம் இருக்க முடியாது. ஆனால் அவன் அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் 3 கூட்டாளிகளோடு வேறு ஒருவரும் இல்லாமல் இருந்தான். அவர்களும் 3 வித்தியாசமான ராஜ்யத்தின் பாகங்களில் இருந்தனர். ஆனால் தானியேல் தேவனோடு தனித்து நின்று 68 வருஷங்களாக வெற்றியை பற்றி கொண்டிருந்தான். அதை சிந்தித்து பாருங்கள். நான் பிரசங்கத்தை துவங்க விரும்பவில்லை, ஏனென்றால் இது ஒரு போதக செய்தியாய் இருக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆனால் 68 வருஷங்களாக வெற்றியை அவன் தொடர்ந்து பற்றி கொண்டு தேவனுக்கு முன்பாக கரையற்றவனாக இருந்தான். அதிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் அப்படி இருந்தான். அவனுக்காக பரிந்து பேச இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் அந்த விடமாக இருந்தான். காளைகள், ஆட்டுக்கடாக்கள், கிடாரிகளின் ரத்தத்தை கொண்டவனாக அந்த நாட்டின் அஞ்ஞான பாரம்பரியங்களின் காரணமாக அதையும் கூட ரகசியமாக செய்ய வேண்டியவனாயிருந்தான். அவர்கள் அங்கே கொண்டு போகப்பட்டார்கள், அவர்கள் அங்கே போகிறார்கள் என்று எரேமியா அவைகளை தீர்க்க தரிசனமாய் உரைத்திருந்தான். இப்பொழுது தானியேல், ஓ என்ன, இன்றைக்கு நாம் இருக்கிறது போன்று நேரம் நெருங்கிக் கொண்டு இருக்கிறதை அவன் காண துவங்கினான். தானியேல் புத்தகங்களை வாசித்து அதை அறிந்து கொள்ள துவங்கினான். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமும் அவபக்தி நிமித்தமும் 70 ஆண்டுகள் சிறையாக கொண்டு போகப்படுவார்கள் என்று கிமு 606 எரேமியா தீர்க்க தரிசனமாய் கூறினான். உங்களுக்கு நினைவிருக்கும் அந்த நாளில் அங்கே இன்னொரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனுடைய பெயரை இப்பொழுது என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் சற்று திருப்பி அதை தேடி பார்த்து இன்னும் ஒரு சில நிமிஷங்களில் ஒரு கால் என்னால் அதை கூறக்கூடும். ஆனால் அவன் வந்து எரேமியா நீ தவறாக இருக்கிறாய் என்றான். தேவன் இஸ்ரவேலை இத்தனை நாட்களுக்கு சுமார் 2 வருஷங்களுக்கு மாத்திரம் அங்கே வைத்திருக்க போகிறார் என்று கூறினான். எரேமியா அதற்கு அப்படியே ஆக கடவுது, ஆமேன். ஆனால் ஒரு நிமிஷம் பொறுங்கள். தீர்க்கதரிசிகள் என்ற முறையில் நாம் இருவரும் ஒருவரோடொருவர் சரிபார்த்துக் கொள்வோம். நினைவிருக்கட்டும், நமக்கு முன்னால் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தவறான காரியங்களை கூறினார்கள். தவறான காரியங்களை கூறினதற்காக தேவன் அவர்களோடு இடைப்பட்டார். எனவே நிச்சயமுள்ளவர்களாக இருப்போம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் 70 வாரங்கள் இருக்கிறது என்று கூறினார் என்று கூறினார். தேவன் அந்த கள்ள தீர்க்க தரிசி அடித்து அதே வருஷத்தில் அவனுடைய ஜீவனை எடுத்து போட்டார். ஏனென்றால் தேவன் இந்த உண்மையான தீர்க்க தரிசியிடம் 70 வருஷங்கள் என்று கூறியிருந்தார். நீங்கள் கவனிக்கும்படியாக நான் விரும்புகிறது என்னவென்றால், ஒரு அந்நிய தேசத்தவனாக இருந்தும், அவனுடைய ஜனங்களில் இருந்து வெளியே தள்ளப்பட்டவனாய் இருந்தும், அவனுடைய சபையில் இருந்து வெளியே தள்ளப்பட்டவனாய் இருந்தும், ஒரு சபை ஆராதனையும் இல்லாதிருந்தும், போவதற்கு ஒரு சபையும் இல்லாதிருந்தும், பாடுவதற்கு ஒரு சபை பாட்டும் இல்லாதிருந்து அவனாக பாடிக்கொண்டும், இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டதை எவ்வாறு தானியேலினால் பற்றிக் கொண்டிருக்க முடிந்தது? ஆமேன், ஆமேன். பங்கு கொள்வதற்கு சபையே கிடையாது. ஐக்கியம் கொள்ள ஒருவரும் இல்லை. எல்லாரும் அஞ்ஞானிகளுடைய கோயில்களுக்கு சென்றனர். எல்லாரும் அவர்களுடைய விக்கிரங்களை ஆராதித்தனர். கிறிஸ்தவ பாடல்கள் கிடையாது. அவன் விசுவாசித்ததை ஒருவரும் விசுவாசிக்கவில்லை. அவன் அங்கே கொண்டு செல்லப்பட்ட போது அவன் 12 அல்லது 14 வயது உள்ள வாலிபனாய் சென்று 68 வருடங்களில் அவன் தேவனுக்கு உண்மையாய் இருப்பதை பற்றிக் கொண்டிருந்தான். எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை வாசித்து ஏறக்குறைய நாட்கள் முடிந்துவிட்டதை அறிந்து கொண்டான். இன்றைக்கு எந்த தேவனுடைய உண்மையான தீர்க்க தரிசியின் இருதயத்தையும் அது எப்படியா எச்சரித்து நான் பின்னிட்டு பார்த்து அந்த உண்மையான தீர்க்கதரிசி என்ன கூறியிருக்கிறார் என்று காணவும், நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம் என்பதை எப்படியாய் அது எச்சரிக்கும்? என்னுடைய சகோதரனாகிய எரேமியா அநேக வருஷங்களுக்கு முன்னதாக இஸ்ரவேலர் இங்கே 70 வருடங்கள் இருப்பார்கள் என்றும், அந்த நேரம் சமீபத்தில் நிறைவேற இருக்கிறது என்றும் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தான். அதை நான் புத்தக வாயிலாக அறிந்து கொண்டேன் என்று கூறினான். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணிக் கொண்டான். அவன் உபவாசித்து தன்னை தானே பரிசுத்தப்படுத்திக் கொண்டான். அவர்கள் எந்த நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள அவன் தன் தலையில் சாம்பலை அள்ளி போட்டுக் கொண்டு ரெட்டு வஸ்திரம் தரித்துக் கொண்டு உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய தானியேலினால் எரேமியாவின் புத்தகங்களை ஆராய்ந்து பார்த்து இஸ்ரவேலர் யாவரும் உயிரோடு வெளியே வரவும், பாபிலோனில் இருந்து அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி போக வெளியே வரத்தக்கதான ஒரு நிலைக்கு அவனை கொண்டு வந்து ரெட்டை உடுத்தி சாம்பலை அள்ளி தலையில் போட்டுக் கொள்ள செய்ததென்றால், காலம் குறைந்து கொண்டே போ, இனி காலம் செல்லாது என்பதை அறியவும், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் 1000 வருட அரசாட்சி அமையவும் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது என்பதை ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது அறிந்து கொள்ள எவ்வளவு அதிகமாக அறிக்கை செய்ய வேண்டும்! வீணாக்க முடியாத நேரத்தை சூதாடுவதிலும் நீச்சலிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்காமல் எப்படி நம்மால் அவைகளுக்கு நேரத்தை செலவழிக்க முடியும்? நீங்கள் விரும்பாத வேறு ஏதோ காரியத்தின் பேரில் போதகர் பிரசங்கித்தால் நீங்கள் அங்கிருந்து எழும்பி வெளியே போகிறீர்கள். சபையானது அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அதிருப்தி ஆகிறது. நம்முடைய நிலையை நோக்கி பாருங்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். நம்முடைய ஜீவியங்களை தீர்க்கதரிசின் ஜீவியத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். முழு தேசத்திலும் போவதற்கு சபையே இல்லாமல், வேறெங்கும் போக யாரும் இல்லாமல் ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய நகரம் உடைக்கப்பட்டு எரிக்கப்பட்டது. அவனுடைய ஜனங்கள் சிறையாக கொண்டு செல்லப்பட்டார்கள். 68 வருடங்கள், 68, 69, 70, இன்னும் 2 வருடங்கள் தான் இருக்கிறது. ஆக அவன் அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்த போது நிறைவேறுதலுக்கான நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதை கண்டு அதை குறித்து அறிந்து கொள்வதற்காக அவன் ஜெபத்தில் தேவனிடம் சென்றான். என்னே ஒரு நேரம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேசங்கள் உடைந்து கொண்டிருக்கின்றது, கடல் இறைந்து கொண்டிருக்கின்றது, பயத்தினால் ஆண்களுடைய இருதயங்கள் நின்று போகின்றது. கலக்கமான நேரமா இருக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் சுவற்றின் மேல் எழுதப்பட்ட கையெழுத்து, இன பாகுபாடு, எல்லாவிதமான பொல்லாத காரியங்களும், வீண் சண்டடிகள், சண்டைகள், கலகங்கள் இவ்வுலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆயுதங்கள் உயிரை தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு குட்டி தேசமாகிய கியூபா இவ்வுலகத்தை 10 நிமிடங்களில் அழித்துவிடும். தேவனையும் அவருடைய வல்லமையும் அறியாத அவபக்தியுள்ள ஜனங்கள் ஒருவர் இன்னொருவருக்கு எதிராய் சண்டையிடுகிறார்கள். சபையிலே பரிசுத்த ஆவியானவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மத்தியில் அசைவாடி 2000 வருஷங்களுக்கு பிறகும் அவரை ஜீவிக்கின்றவராக காட்டுகிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று காட்டுகிறார். நாம் எப்படி அசம்பந்தமாய் இருக்க முடியும்? நாம் எப்படி அதையெல்லாம் அறிந்தவர்கள் போன்று இருக்க முடியும்? நாம் காலத்தை கணித்துக் கொண்டு அந்த மகத்தான வேலை வாணிகிக் கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவன் எரேமியாவின் 25வது அதிகாரத்தை வாசித்தான். நாம் எரேமியாவுக்கு திருப்பி 25வது அதிகாரத்தில் எரேமியா என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பார்ப்போம். சரியாக நாம் 8வது வசனத்திலிருந்து துவங்குவோமே என்றால் நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 11வது வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறேன். ஆனாலும் நாம் 8வது வசனம் முதல் வாசிப்போமாக. ஆகவே சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் அதை விரும்புகிறேன். கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதுடன் ஒரு தீர்க்கதரிசி எழும்பி நிற்கிறதை என்னால் கேட்கும் போது, சகோதரனே, அது அவ்வளவுதான். என்னை பொறுத்த மட்டில் அது அதனை தீர்த்து விட்டது. அதற்குள்ளதெல்லாம் அவ்வளவுதான். நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால், இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி நான் அவர்களை சங்கரிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய அவர்களை குறித்து தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நினைவிருக்கட்டும். அவர்கள் ஒன்றும் தேவனற்றவர்கள் அல்ல, அவர்கள் சபை அங்கத்தினர்கள். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் ராக் அண்ட் ரோல், ரிக்கி, எல்விஸ் என்று இன்றைக்கு நமக்கு இருப்பது போன்று ஒரு மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் இயந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களில் இருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்திரமாகும். அந்த தீர்க்கதரிசி சத்தமிடுவதை கேளுங்கள். இந்த தேசமெல்லாம் வனாந்திரமாகும். இந்த மகத்தான தேவனுடைய ஊழியக்காரனை போன்று பாவனை செய்யும்படியாய் அல்ல, ஆனால் இந்த தேசம் வனாந்திரமாகும் என்று நான் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன். இந்த தேசத்தை அவளுடைய பாவங்களுக்காக தேவன் தண்டிப்பார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஆபிரகாமின் வித்தும் அவருடைய உடன்படிக்கையும் வாக்குத்தத்தையும் செய்து கொண்ட ஜனங்களுமான இஸ்ரவேலை அவர் தப்பவிடவில்லை என்றால், அவர்கள் தவறுகளை செய்து கொண்டு அப்படியே போகும்படி அவர்களை தண்டியாமல் விடவில்லை என்றால், அவர்கள் மையம் மட்டுமாக தேவபக்தி உள்ளவர்களாய் இருந்தாலும், மகத்தான ஆலயங்களை ஆசாரியர்களை ரவிக்களை உடையவர்களாய் இருந்தாலும், அவர்கள் மத்தியில் காணப்பட்ட முறைகேடுகளும் மற்ற காரியங்களின் நிமித்தமாக அவர்கள் விதைத்ததை அவர்கள் அறுக்கும்படியாய் செய்திருக்கும் போது நமக்கும் அதே தான் கிடைக்கும். 11வது வசனம், இந்த தேசமெல்லாம் வனாந்திரமும் பாழுமாகும். அதாவது எல்லோரும் அவர்களை உற்று நோக்கி, அதோ அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அவ்வளவு மகத்துவமாய் இருந்தார்கள், இப்பொழுது அவர்களை நோக்கி பாருங்கள் என்று கூறுவார்கள். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். அது ஒரு ஜீவிய காலமாகும். அது உன்னுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வயதான தாயார் ஒரு குழந்தையா இருந்த போது அவர்கள் அங்கே ஒரு தேவனற்றவர்களாக, ஒரு சபையற்றவர்களாக, ஒரு பாடலற்றவர்களாக, எந்த காரியமும் இல்லாதவர்களாக, ஒரு முழு தலைமுறைக்குமாய் எல்லா பாவம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மரித்து போகும் வரைக்குமாய் அங்கே இருந்தார்கள்.
And it shall come to pass when 70 years are accomplished.
70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழமாக்கி நான் இந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகள் எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய்
சொன்னதும்
இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வரப்பண்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்களுக்கு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாகவும் பதில் அளிப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கெட்டு போகும்படிக்கு இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை கையில் இருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். வேறு வார்த்தைகளில் கூறினால், எரேமியா, நான் இந்த செய்தி உன்னிடம் கொடுத்திருக்கிறேன், அமைதியாயிராதே, ஒரே இடத்தில் தரித்திருக்காதே, ஆனால் எல்லா தேசங்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரை. இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? எல்லா தேசங்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரை. என்னுடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டி இதை செய்ய நான் வருகிறேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. இந்த நாளில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் உங்களை ஒரு கள்ள தீர்க்க தரிசி என்றும், உங்களை ஒரு விட்டுக் கொடுப்பவன் என்றும், ஒரு மத வெறியன் என்றும், ஒரு குறி சொல்லுகிறவன் என்றும், சொப்பனை காண்கிற ஒரு சொப்பனைக்காரன் என்றும், ஏதோ ஒரு விதமான மனோ தத்துவ முறையில் மனதில் உள்ளவர்களை அறிபவன் என்றும் அழைக்கிறார்கள். அவர்கள் புத்தி சாதீன மற்றவர்களாய் இருப்பார்கள். புத்தி சாதீன மற்றவர்கள் என்ற வார்த்தையை நீங்கள் பகுத்து பார்ப்பீர்களானால் அதற்கு அர்த்தம் பைத்தியம் என்றாகும். அவர்கள் உண்மையாகவே பைத்தியமாகி அந்த பரிசுத்த உருளைகளுக்கு அந்த அர்த்தமற்றத்திற்கு கவனம் செலுத்த வேண்டாம் என்பார்கள். நான் அவர்கள் மத்தியில் அனுப்பும் வார்த்தையின் காரணமாக அப்படி செய்வார்கள். வரலாறு தன்னைத்தானே திரும்ப செய்வதை நீங்கள் பார்த்தீர்களா? அவர்களுடைய பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர்களோடு அவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, எரேமியா அவர்களோடு ஒத்து போக மாட்டான். அவன் வார்த்தையை தான் வெளி கூறுவான். அது அவர்களை, அவர்கள் மீது ஆத்திரம் அடைய செய்கின்றது. ஏன்? இப்பொழுது கவனியுங்கள். அப்பொழுது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையில் இருந்து வாங்கி கர்த்தர் என்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தேன். எரேமியா வீட்டில் தங்கி தரிக்கவில்லை. எரேமியா ஒரு சிறு இடத்திலும் தங்கி இருக்கவில்லை. ஆனால் சகல ஜாதிகளும் குடிக்கும்படியா செய்தான். கர்த்தர் என்னை அனுப்பின ஜாதிகளிடத்திற்கு எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய வார்த்தையின் திராட்சரசத்தை எடுத்துக்கொண்டான். திராட்சரசம் என்பது அவருடைய வார்த்தையின் வல்லமையா இருக்கிறது. திராட்சரசத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. திராட்சரசம் ஒரு போதையூட்டும் பொருள். திராட்சரசம் ஒரு வல்லமையை தன்னிலே கொண்டுதான் இருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை வெளிப்படும்படி செய்தேன் என்று எரேமியா கூறுகிறார். திராட்சரசம், அதற்குள்ளாக இருக்கின்ற வல்லமை, அவர்களுக்கு முன்பாக நான் அதை பிரயோகித்து காட்டினேன். அவர்களோ அதற்கு செவி கொடுக்க மறுத்தனர். ஆகவே அவர்களை 70 வருடங்களுக்கு பாபிலோனுக்குள்ளாக உங்களை நான் அனுப்புகிறேன் என்று தேவன் கூறினார். அவர் சரியாக அதைத்தான் செய்தார். நீதிமானும் நீதிமான் அல்லாதவனும் ஒரே மாதிரியாய் போனார்கள். இப்பொழுது திரும்பமாக பாடத்துக்கு வருவோம். தானியேல் வாசித்துக் கொண்டிருந்தான். சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று காலையில் நாம் வாசித்துக் கொண்டிருந்த அதே வார்த்தைகளை தான் தானியேலும் வாசித்துக் கொண்டிருந்தான்.
தானியேல் அதே வேதாகமத்தை, அதே நிறுத்த குறியீடுகளை, அதே வாக்கியங்களை, நான் வாசிக்கும் அதே காரியங்களை வாசித்தான். தேவனுடைய உதவியை கொண்டு அடுத்த சில செய்திகளில் நான் உங்களுக்கு வாசித்து நாம் கடைசி நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை காட்ட நான் அதே காரியங்களை வாசிப்பேன். தானியேல் எரேமியாவிடமிருந்து வந்த வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு பாபிலோனுக்குள் சென்றான். அவன் அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்கதரிசியாயிருந்தான். அவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அந்நிய பாஷைகளை வியாக்கியானித்தான். அவர்கள் மத்தியில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்தான். இருந்த போதிலும் அவன் தான் மட்டுமாக தனியாக நின்றான். ஆமென். அவன் தனித்து நின்றான். ஆனால் அநேக வருடங்களுக்கு முன்னதாகவே எரேமியா இந்த வார்த்தைகளை எழுதியிருந்தான். தானியேல் வார்த்தையை வியாக்கியானித்து, இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள், நான் ஏற்கனவே இங்கே 68 வருடங்கள் இருந்துவிட்டேன். இப்பொழுது நான் கடைசி நேரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவன், ஆமென். என் சகோதரனே, உண்மையானது என்று நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசி நமக்கு தீர்க்க தரிசனம் உரித்திருக்கிறார். நான் அதை ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். அதாவது 70 வருடங்கள் நிறைவேறி தீரும் என்று எழுதியுள்ளான். ஓ தேவன் ஆகிய கர்த்தாவே, நாங்கள் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த தலைமுறையில் எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள். இப்போது நீர் என்ன செய்ய போகிறீர் கர்த்தாவே? இங்கிருந்து எங்களை அனுப்பி விடுவதாக நீர் வாக்களித்திருக்கிறீரே. அவன் விண்ணப்பம் ஏறெடுப்பதற்காக அவனை ஆயத்தம் படுத்தினான். ஓ தேவனே, நாங்கள் ஜெபிக்கும்படியான ஒரு நேரத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியதா இருக்கும் என்றால் இதுவே அந்த நேரமாயிருக்கும். ஏனென்றால் அவருடைய உண்மையான ஊழியக்காரன் என்ற முறையில் அப்போ சில நிருபங்களில் இருந்து பரிசுத்த ஆவியின் எச்சரிப்புகளால் நாங்கள் கடைசி காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் காண்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பேசுகிறார். கடைசி நாட்களில் மனுஷர்கள் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள். நிருபத்தினால் இதை அறிந்து கொண்டேன். கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். கடைசி நாட்களில் தேசத்துக்கு விரோதமாய் தேசம் இருக்கும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். கடைசி நாட்களில் கடலில் பேரலைகள் இருக்கும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். பறக்கும் தட்டுகளை போன்று அச்சுறும் காட்சிகள், மர்மமான காட்சிகள் வானத்தில் தோன்றும் என்றும், புருஷர்களுடைய இருதயங்கள் பயத்தினால் நின்று போகும் என்றும், இடுக்கமான நேரமும் ஜனங்கள் மத்தியில் தத்தளிப்பும் அங்கே உண்டாயிருக்கும் என்றும் நான் அறிந்து கொண்டேன். கடைசி நாட்களில் அவர்கள் அமைப்புகளாகவும் ஸ்தாபனங்களாகவும் ஆகி ஒரு ஐக்கியத்துக்குள் இணைந்து போவார்கள் என்று நான் வாசித்தேன். கடைசி நாட்களில் ஸ்திரீகள் தலைமையிலே வெட்டிக் கொள்வார்கள் என்று நான் அறிந்து கொண்டேன். கடைசி நாட்களில் அவர்கள் குட்டையான ஆடைகளும் உயரமான குதிர்காலில் உள்ள பாதரட்சைகளையும் அணிவார்கள் என்று, சிலம்பொலிக்க நடப்பார்கள் என்றும் நான் அறிந்து கொண்டேன். கடைசி நாட்களில் நெறிமுறைகளின் தரம் தாழ்ந்திருக்கும் என்று நான் அறிந்து கொண்டேன். கடைசி நாட்களில் போதகர்கள் கள்ள மேய்ப்பர்களாய், அடாவது விட்டுக் கொடுக்கிறவர்களாயும், தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போஷிக்காமல் அதற்கு பதிலாக கோட்பாடுகள் முதலானவைகளை போஷிப்பார்கள் என்றும் நான் அறிந்து கொண்டேன். ஆனால் கடைசி நாட்களில் மனாந்திரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ஜனங்களை மீண்டுமாக மூல செய்திக்கு, மீண்டுமாக தேவனுடைய காரியங்களுக்கு திரும்பும்படியாய் அழைக்கும் என்று நான் அறிந்து கொண்டேன். இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் என்று நான் புத்தகத்தின் மூலமாக அறிந்து கொண்டேன். கடைசி நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டாகும் என்று நான் அறிந்து கொண்டேன். சபைகளானது அவ்வளவாய் ஸ்தாபித்துக் கொண்டு எல்லா காரியங்களையும் ஒழுங்காய் அமைத்துக் கொண்டு கடைசி நாட்களிலே ஒரு பஞ்சம் உண்டாகும். அந்த பஞ்சம் ஆபத்திற்கும் தண்ணீருக்காகவும் மட்டும் இருக்காது, உண்மையான தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு பஞ்சம் உண்டாகும். உண்மையான தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஜனங்கள் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் ஜனங்கள் நாடி செல்வார்கள். ஆனால் சபைகளோ அவைகளை ஸ்தாபித்துக் கொண்டு இறுக்கமடைந்து அதை கேட்பதற்கு தவறி போவார்கள். நான் அதை புத்தகத்தின் மூலமாக அறிந்து கொண்டேன். ஆனால் அந்த நாளில் ஓ தேவனே, தாவீதிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். கடைசி காலத்திலே அந்த நாள் வருவதற்கு முன்னர் அவர் எலியாவை அனுப்புவார் என்றும், அவன் ஒரு செய்தியை உடையவனாய் இருப்பான், அந்த செய்தி பிள்ளைகளுடைய இருதயங்களை அவர்களுடைய பிதாக்களுடைய இருதயத்துக்கு திருப்புவான் என்றும், அவர்களை மூல உபதேசங்களுக்கு திருப்பி அந்த கடைசிக்கு திரும்பி போய் துவங்குவார்கள் என்றும் நான் அறிந்து கொண்டேன். புறஜாதியாரின் சபையை விட்டு ஆவியானது யூதர்களுக்கு திரும்பி போவதற்கு முன்னர் அது சம்பவிக்கும் என்று நான் அறிந்து கொண்டேன். எழுத்தின் மூலமாய் மட்டும் நான் அறிந்து கொள்ளவில்லை, நான் வார்த்தையை கொண்டும் எழுதப்பட்ட வார்த்தையை கொண்டும் இஸ்ரவேல் அவனுடைய சொந்த தேசத்துக்கு திரும்புவாள் என்றும் நான் அறிந்து கொண்டேன். அவள் உள்ளே போகிறதை நான் காண்கிறேன். தீர்க்கதரிசிகளின் நிருபங்களில் இருந்து இஸ்ரவேல் ஒரு தேசமாகும் என்றும், அவர்கள் திரும்ப ஆலய வழிபாட்டை ஏற்படுத்துவார்கள் என்றும், அவர்கள் அவர்களின் சொந்த தேசத்திற்கு வரும்போது தேவன் மீண்டுமாய் அவர்களோடு இடைப்படுவார் என்றும் நான் அறிந்து கொண்டேன். ஓ கடைசி நாட்களில் அவர்களோடு இரண்டு தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்றும் நான் அதை அறிந்து கொண்டேன். புறஜாதியாரின் சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அந்த இரண்டு தீர்க்க தரிசிகளும் எலியாவும் மோசேயும் இஸ்ரவேலில் வந்து சேருவார்கள். நாம் தொடர்ந்து போகையில் அதை குறித்து பார்ப்போம். அங்கே பாபிலோனில் காலமானது ஏறத்தாழ நிறைவேறிவிட்டது என்பதை தீர்க்கதரிசியானவன் கண்டான். சரி, அவன் கேட்டுக்கொண்டிருந்த காரியங்களுக்காக மட்டும் காபிரியேல் தோன்றவில்லை, ஆனால் யூத இனத்துக்கு என்ன தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது என்றும், முடிவு வரி என்றும் என்ன சம்பவிக்க போகிறது என்பதையும் தானியேலுக்கு கூறும்படியாகவே வந்தான். ஆமென். அவன் ஒரு சிறு துணிக்கையை கேட்டு அவன் முழு காரியத்தையும் பெற்றுக் கொண்டான். வெறுமனே அறிந்து கொள்வதற்காகவே அவன் கேட்டான். இன்னும் எவ்வளவு காலம் இப்படியா இருக்கும் கர்த்தாவே என்று அறிந்து கொள்ள தானியேல் முயற்சித்துக் கொண்டிருந்தான். உம்முடைய ஊழியக்காரனாகிய என்னுடைய சகோதரனாகிய தீர்க்கதரிசி எரேமியா 68 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்து இந்த ஜனங்கள் 70 வருடங்கள் அங்கே தங்கியிருப்பார்கள் என்று கூறினான். பார்க்க போனால் பழைய தலைமுறையானவர்கள் எல்லாரும் மாறித்து போனார்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே ஒரு பழைய பெந்தேகோஸ்தே தலைமுறை எழுப்பினது. பழைய யுத்த வீரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் தாவித்துக் கொண்டார்கள், அடித்துக் கொண்டும் சண்டடி செய்து கொண்டும் ஹோரேப் நேபோ மலைகளின் ஊடாக கடைசி மட்டுமாய் அப்படியே சென்றார்கள். ஆனால் முடிவிலே நாம் இப்பொழுது அந்த நதி அண்டை வந்திருக்கிறோம். அவர் ஒரு புதிய நபரை எழுப்ப போகின்றார். அவர்களை மேற்கொண்டு நடத்தி கொண்டு போக ஒரு யோசுவாவை நியாயப்பிரமாணம் தவறினது. மோசே அதனோடு சென்றான், மோசே தவறி போனான், யோசுவா அவர்களை கொண்டு சென்றான். தாவனங்கள் தவறிவிட்டன என்பதை நாம் கண்டறிந்தோம். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் யோசுவா என்ற வார்த்தைக்கு எங்கள் இரட்சகர் ஆகிய இயேசு என்று அர்த்தம். அந்த பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளாக வருவார். ஒரு ஸ்தாபனம் அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மத்தியில் சென்று யோர்தானை கடக்கும்படியாக அங்கே போக அவளை ஆயத்தம் பண்ணுவார். அதுதான் சம்பவிக்க போகிறது என்று புத்தகங்களை படிப்பதன் வாயிலாக நான் அறிந்து கொண்டேன். அதைதான் இப்பொழுது நான் நாடுகிறேன். அதனால் அவருடைய ஜனங்களை ஆற்றவும் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அவர்களுக்கு கூறும்படியாகவே கேட்கிறேன் என்று தேவன் அறிவார். இங்கே இன்று காலையிலும் வெளியே தேசத்தின் ஊடாகவும் உலகம் முழுவதுமாக இந்த ஒளிநாடாக்கள் சென்று நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பதை கூறும். ராஜ்யம் முழுவதுமாக திரும்ப அளிக்கப்பட்டு 1000 வருஷ அரசாட்சி அமையும் மட்டுமாக அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். அதுதான் காபிரியேலின் செய்தியாயிருக்கிறது. 70 வாரங்கள் இன்னும் உம்முடைய ஜனத்தின் மேல் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் யூத தலைமுறையின் முடிவு மட்டுமாய் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே 70 வாரங்கள் இருக்கிறது என்று உனக்கு கூறும்படியாகவே நான் வந்தேன் என்று கூறினான். அவன் கூறினதை இப்பொழுது கவனியுங்கள். திரும்ப கட்டப்படுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதற்கொண்டு உன் ஜனத்தின் மேலும் உன் நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய நகரம் பாபிலோன் அவனுடைய நகரம் அல்ல. அவனுடைய நகரம் எங்கே இருக்கிறது? எருசலேம். நாம் 6 விதமான உறுதியான காரியங்களுக்கு வரும்பொழுது அந்த பட்டணம் என்ன என்றும், அது யார் என்றும், யார் அதை ஸ்தாபித்ததென்றும், எங்கே இருந்து வந்தது என்றும் பார்ப்போம். அது எவ்வளவு காலம் நிலைநிற்கும், அது மறுபடியும் திருப்பி கட்டப்படுமா, எந்த நேரத்தில் கட்டப்படும் என்பதை கண்டறிவோம். ஓ, மகத்தான காரியங்கள் நமக்காக வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, மீறுதலை தவிர்க்கிறதற்கு 70 வாரங்கள் உன் ஜனத்தின் மேலும் உன்னுடைய நகரத்தின் மேலும் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர் தானியேல் என்று கூறவில்லை, அந்த 70 வருடங்கள் என்று அவர் கூறினதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. நான் என்ன கூறுகிறேன் என்றால், 70 வருடங்கள் முடிய இருக்கின்றது, 68 ஆகி இன்னும் 2 குறைவாயிருக்கிறது. எரேமியாவின் தீர்க்க தரிசனம் மிகவும் சரியாக நிறைவேறினது என்று நாம் கண்டோம். சரியாக 2 கழித்து அவர்கள் அங்கிருந்து வெளியேறினர். நெகேமியா போய் ராஜாவிடமிருந்து கட்டளைகளை பெற்று வந்தான். இடுக்கமான காலங்களில் அவர்கள் மதில் சுவரை கட்டினார்கள், அவர்கள் வேலை செய்தார்கள். இதற்கு சற்று செவி கொடுங்கள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் யாருக்கு? யூதர்களுக்கு. உன் ஜனத்தின் மேல் குறிக்கப்பட்டிருக்கிறது, புறஜாதிகள் மேல் அல்ல, உன் ஜனத்தின் மேல், யூதர்கள். உன் நகரத்தின் மேலும், நியூயார்க் அல்ல, பாஸ்டன் அல்ல, பிலடெல்பியா, சிகாகோ, லாஸ் ஏஞ்சல்ஸ் அல்ல, ரோமாபுரி அல்ல, ஆனால் உன் நகரத்தின் மேல், எருசலேம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். கவனியுங்கள், இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் அதுதான் அவனுடைய நகரம். பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் அந்த 70 7 செல்லும். அதற்குள்ளாக நாம் வரும் வரைக்கும் பொறுமையாயிருங்கள். ஓ, என்ன அது ஒரு ஆசீர்வாதமாயிருக்கிறது. நான் ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே இந்த இடத்தில் என்னை கட்டி வைத்து விட போகிறேன். முடிவு வரைக்கும் வெளிப்படுத்தினார். அந்த 2 சிறையிருப்பு முடிய போகிறது, அது முடிந்து போகும். செய்து முடித்தாயிற்று என்பதை மட்டுமல்ல, அவர்கள் சரியாக 70 அங்கே இருந்தார்கள் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். தீர்க்க தரிசி கூறினபடியே அவர்கள் அதை விட்டு வெளியே சென்றனர். தானியேல் அந்த தீர்க்க தரிசியை விசுவாசித்தான், எனவே அவன் இங்கே ஆயத்தமாயிருந்தான். சரியா? இப்பொழுது காபிரியல் வந்தபோது அவன், முடிவு வரைக்குமாய் உனக்கு காட்டவும், இந்த காரியங்களை எல்லாம் உனக்கு வெளிப்படுத்தவும், முடிவு வரைக்குமாய் வெளிப்படுத்தவும் வந்தேன் என்று கூறினான். புரிகின்றதா? பாருங்கள், அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். தீரு மட்டும் என்பது எல்லா காரியங்களுக்கும் முடிவு என்பதாகும். என்ன சம்பவிக்கும் என்பதை நான் உனக்கு காட்டப் போகிறேன். இப்பொழுது கவனியுங்கள், புரிகின்றதா? தானியேலே, நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். பரலோகத்தில் நீ பிரியமானவன். உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன். இப்பொழுதில் இருந்து முடிவு மட்டுமாக முழு காரியத்தையும், அதாவது யூதர்களுக்கும் எருசலேமுக்கும் என்ன தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உனக்கு கூறும்படியாக நான் கீழே இறங்கி வந்தேன். இப்பொழுது வந்திருப்பவர்களே, உங்களுக்கு புரிகின்றதா? இந்த 70 என்னவென்று நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தால், முடிவு எப்பொழுது இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஓ, என்ன, நாம் அதை அறிய தேவன் நமக்கு உதவி செய்வாரா? இந்த பக்கங்களில் எங்கேயோ சரியாக அது நமக்கு கூறுகிறது. சரியாக அந்த நேரம் முதற்கொண்டு இந்த நேரம் வரைக்கும், முடிவு வரைக்கும் கூறும். ஒரு நிமிடத்தை கூட அது தவறவிடாது. தேவனுடைய மகத்தான வார்த்தை எப்படி இருக்கிறது! தேவன் உலகத்தை உண்டாக்கின போது அதை அதன் சுற்றில் வைத்தார். எப்படியாய் ஒன்றுமே தவறி போகிறதில்லை என்பதை அன்றொரு ஞாயிறு இரவன்று நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ஏன் இந்த உலகமானது அவ்வளவு பரிபூர்ணமாக சுழலுவதால், இன்றிலிருந்து 20 பின்னர் எப்பொழுது சூரியனும் சந்திரனும் எந்த நிமிடத்தில் கடந்து போகும் என்பதை கணக்கிட்டு சரியாக கூற முடியும். உலகத்தில் இருக்கும் எந்த கடிகாரத்தை கொண்டும் என்னால் உங்களுக்கு அதை கூற முடியும். அது 1 அல்லது 2 குறைவாய் காட்டலாம், அல்லது 2 அல்லது 3 அதிகமாய் காட்டலாம். நம்மிடத்தில் உள்ள மேலானதில் அப்படியாகும். நம்மால் எதையும் அவ்வளவு பரிபூர்ணமாக செய்ய முடியாது. ஏனென்றால் அங்கே ஒரே ஒரு காரியம்தான் பரிபூர்ணமாக இருக்கிறது, அது தேவனாகும். தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. எனவே தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணமாக இருக்கிறது. நம்மால் இந்த நாட்களை கண்டுபிடிக்க முடிந்தால், முடிவு சரியாக எப்பொழுது இருக்கும் என்று நாம் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு அது புரிகின்றதா? முடிவு வரைக்கும் குறிக்கப்பட்டிருக்கிறது. 24 உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய நகரம், பரிசுத்த நகரம் எருசலேம் ஆகும். 24 எடுத்தீர்களா? இயேசுவானவர் இதை குறித்து மத்தேயு 24 குறிப்பிடுகிறார்.
இப்பொழுது சகோதரன் காலின்ஸ், அவர் இக்காலையில் இங்கு இருப்பாரானால் அவர் இங்கு இருக்கிறாரா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. அன்றொரு இரவு கேள்விகளில் அவர் ஒரு கேள்வியை கேட்டார். சகோதரன் காலின்ஸ், அதை நான் இங்கே குறிப்பிடுவதில் உமக்கு தடை இல்லையே? ஆளாக்கும் அருவறுப்பு என்பது குறித்து பாருங்கள், அதன் அர்த்தம் என்ன? இயேசுவானவர் அதை குறித்து மத்தேயு 24 அதிகாரத்தில் பேசியிருக்கிறார். நாம் அதை பார்த்தோம். ஆம், மத்தேயு 24:15. நான் துரிதமாய் அதை உங்களுக்கு கூறுகிறேன், ஆனால் அது என்னவென்று உங்களால் பார்க்க முடியும். தானியேலில் கூறப்பட்டுள்ள இதை குறிப்பிட்டு இயேசுவானவர் அதே காரியத்தை இங்கே பேசுகிறார். குறித்துக் கொள்ளுகிற உங்களுக்கு அது மத்தேயு 24:15. உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக இன்றிரவும் அடுத்த ஞாயிறும் காகிதமும் பென்சிலையும் உடன் கொண்டு வாருங்கள். வெளிநாடா இருந்தால் வேண்டாம். 24:15. மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, நீங்கள் அதை காணும் போது சிந்தித்து பாருங்கள். இது 486 வருடங்களுக்கு முன்னதாக, 486 வருடங்களுக்கு முன்கூட்டியே தானியேல் தீர்க்கதரிசி பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது உங்கள் வேதாகமத்தை பாருங்கள், அது இடைநிறுத்தி கூறப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இப்பொழுது அவர் யூதர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தை குறித்து என்ன? அது எப்பொழுது அழிக்கப்பட்டு போகும்? அது எப்பொழுது திரும்ப கட்டப்படும்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடியாய் போவது எப்போது வரும்? இது எவ்வளவு காலம் நீடித்திருக்கும்? இவைகளையெல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பினர். அவர் சொன்னார், பாழாக்கும் அருவறுப்பை அங்கே நிற்க காணும் போது, பரிசுத்த தலத்தில் நிற்கும் போது, இதை நிறைவேறுவதை நீங்கள் பார்க்கும் போது, அவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை இப்பொழுது வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இராதபடிக்கு அதை அவ்வளவு பரிபூர்ணமாக ஆக்க வேண்டும் என்ற அந்த காரணத்தினால் தான் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் அந்த காரியங்களுக்கு நம்முடைய சொந்த வியாக்கியானத்தை நாம் கொடுக்க வேண்டியவள் அல்ல, அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதனூடாக வர வேண்டியதாயிருக்கிறது. எனவே நான் அதை புரிந்து கொள்ளும் வரைக்கும் இதை இங்கேயே விட்டுவிடுகிறேன். எல்லா காரியங்களையும் பாழாக்கும் அருவறுப்பு அவனுக்கு வெளிப்படுத்தினார். அதற்கு பல அர்த்தங்கள் உண்டு என்பது நினைவிருக்கட்டும். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்பது போன்று, இஸ்ரவேல் வெளியே அழைக்கப்பட்டது போல அவருடைய குமாரனாகிய இயேசுவும் வெளியே அழைக்கப்பட்டார். இங்கே நான் நிற்கிறது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அது அப்படியே சம்பவிக்கும். அவர் அதை ஒரு விதத்திலே செய்தார். அவர் அது எல்லாவற்றையும் மறைந்திருக்கும்படியா செய்தார். எல்லாம் சபைக்கு மறைக்கப்பட்டிருந்தது. நாம் அந்த காரியங்களுக்குள்ளாக அந்த 6 விதமான புரிந்து கொள்ளுதலுக்குள் போகும் போது எப்படியா இதெல்லாவற்றையும் சபைக்கு மறைத்து அதன் காரணமாக சபையானது ஒவ்வொரு நிமிஷமும் கவனித்துக் கொண்டு எப்பொழுது வருவார் என்பதை அறியாதிருக்கும். ஆனால் இப்பொழுதோ சபை காலமானது முடிய போகின்றது. எனவே வருகைக்கு இப்பொழுது அது ஆயத்தமாய் இருக்கிறது, ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. இரு புத்தகத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தையா இருக்கிறது. அது என்ன செய்கிறது? அது யூத தேசத்தின் முடிவை, யூத ஜனங்களின் முடிவை கூறுகிறது. இந்த வேத வாக்கியம் இந்த 70 வாரங்கள் சரியாக தானியேல் அங்கே இருந்து துவங்கினது முதற்கொண்டு முடிவு வரைக்குமாய் அது வெளிக்காட்டி கூறுகின்றது. மகத்தான கடிகாரங்களில் இது ஒன்றாய் இருக்கிறது. வாரத்தின் எந்த நாள் என்பதை அறிய விரும்பினால் நாள் காட்சியை நோக்கி பாருங்கள். நாம் எந்த நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிய விரும்பினால் யூதர்களை கவனியுங்கள் என்று நான் கூறினதை எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? அது சரியே, சரியாக இங்கே இருந்து எடுக்கப்பட்ட தேவனுடைய நாள் காட்சி அங்கே இருக்கிறது. எந்த மத சாஸ்திரியாவது வேத பண்டிதனாவது எவரும் கூறுவார்கள் யூதர்கள் தான் கடிகாரமாய் இருக்கிறார்கள் என்று. இப்பொழுது நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது? ஜனங்களுக்கு உஷ்ணமாய் இருக்கும். எதற்கு புறஜாதியாரோடு ஏது சம்பந்தமும் கிடையாது. இந்த 7 முத்திரைகளும், 7 வாதைகளும், 7 ஆபத்துகளும், 7 எக்காலங்களும் ஒரு காரியமும் செய்வதற்கில்லை. புறஜாதியார் சபை அப்பொழுது மகிமையில் இருக்கும். புறஜாதியார் சபையாகிய நம்மிடத்தில் செய்வதற்கு அதற்கு ஒரு காரியமும் இல்லை. அது இஸ்ரவேலரோடு மட்டுமே அது இடைப்படுகிறது. தானியேலே, உன்னுடைய ஜனங்களும் எருசலேமும். யூதர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டிலே இருக்கும் போது மட்டுமே தேவன் இடைப்படுகிறார் என்ற உண்மையை அது வெளியாக்கியது. ஹல்லேலூயா, அங்கேதான் நான் இருக்கிறேன். அது சரியாக மையத்தை அங்கேயே தொட்டது என்று நான் நினைக்கிறேன்.
தானியேலின் நாட்களில் இஸ்ரவேல் அங்கே இருந்த நேரம் முதற்கொண்டே அவர்கள் எப்பொழுதும் அதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மகத்தான எழுத்தாளர் எனக்கு தெரியும், அவரை பின்பற்றுவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற காரணத்தால் நான் அதை சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்களிடம் பொய்யான காரியங்கள் இருந்ததற்கு அதுதான் காரணம். மில்லிரைட்ஸ் என்பவர் ஏழாம் நாள் ஆசிரிப்பு சபையாக ஆவதற்கு முன்னே இங்கே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? 1919 அவர்களுக்கு செட்டைகளை உண்டாக்கி கொண்டு கொரியர் பத்திரையில் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்திருப்பீர்கள். அந்த காலையன்று பறந்து செல்வதற்காக இங்கே வந்தார்கள். தானியேலின் 70 வாரங்களை எடுத்ததினால் ஆனது மில்லிரைட்ஸ். பின்னர் சில காலம் கழித்து அவர்களுடைய தீர்க்க தரிசினியாகிய திருமதி எலென் வைட் அவர்களால் அவர்கள் அப்படியே திரும்பி அவர்களை 7ஆம் நாள் ஆசிரிப்புக்காரர் என்று அழைத்துக் கொண்டனர். இப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனத்தின் சத்தம் என்ற பெயரை மாற்றிக்கொண்டனர். புரிகின்றதா? அதே மத கோட்பாட்டின் 3 வித்தியாசமான பெயர்கள்.
Because they were trying to apply those 70 weeks to both Jew and Gentile, and he says, "Here it's for thy people."
இப்பொழுது ஆனால் அவர்கள் தவறாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த 70 வாரங்களை அவர்கள் யூதர்களுக்கும் புறஜாரியாருக்கும் இருவருக்கும் அதை சம்பந்தப்படுத்தி காட்டுகிறார்கள். இங்கேயோ அவர் அது உன்னுடைய ஜனங்களுக்கானது என்று கூறுகிறார். பலஸ்தீனாவுக்கு புறம்பாக தேவன் யூதரோடு ஒருபோதும் இடைப்படுவதில்லை. மேசியாவானவர் 72வது வாரத்தில் சங்கரிக்கப்பட்டார். தமக்காக அல்ல, நமக்காக அவர் சங்கரிக்கப்பட்டார். இஸ்ரவேலர் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னரே அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு வந்தார்கள். அதற்கு முன்னர் ஒருபோதும் அவர்கள் வரவே இல்லை. ஆகையினால் அங்கே சபை காலங்களுக்காக நேரம் கணக்கிடப்படவே இல்லை. உங்களுக்கு அது புரிகின்றதா? 1919 இருக்காது. 1919 ஏதோ காரியம் சம்பவித்ததை என்னால் உங்களுக்கு காட்ட முடியும். ஆனால் அது 3ஆம் தூதனுடைய செய்தி உரைக்கப்பட்டு ஆபத்து புறப்பட்டு சென்ற போது சம்பவித்தது. ஒரு வினோதமான முறையிலே யுத்தம் நிறுத்தப்பட்ட போது அது சம்பவித்தது. நாம் அதை 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நாம் அதை பார்த்துக் கொள்வோம். நான் அதை பிரசங்கித்ததை நீங்கள் எல்லாரும் அநேக முறைகள் கேட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், ஊழியக்காரர்களாகிய யூதர்கள் முத்திரையிடப்பட்டு தீர்மளவும் பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருங்கள் என்று அப்பொழுது அந்த தூதனின் செய்தி சென்றது. இப்பொழுது எல்லா புறஜாஜாரின் சபை காலமும் கடந்து போகும் வரைக்கும் காத்திருந்தார்கள். பின்னர் அவர் உள்ளே வந்தபோது அதற்கு பின்னர் அவர் யூதர்களை முத்திரிக்கிறார். 144,000 பேர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள். அங்கேதான் 144,000 பேர்கள் முத்திரிக்கப்பட்டார்கள். வெளிப்படுத்தல் 7 நீங்கள் அதை வாசித்தீர்கள். திரளான கூட்ட ஜனங்களை நான் பரலோகத்தில் பார்த்தேன். யோவான் பார்த்தான். சகல ஜாதிகளிலும் பாஷைக்காரர்களிலும் தேசங்களிலும் இருந்து வந்தவர்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்கள் கரங்களில் குறித்தோலை பிடித்துக் கொண்டு வெள்ளை அங்கி தரித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். மகிமையும் ஞானமும் கனமும் வல்லமையும் பலனும் நம்முடைய தேவனுக்கு என்றென்றைக்குமாய் உண்டாவதாக, ஆமென் என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். யோவானால் அப்பொழுது புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவன் திரும்பி பார்த்தபோது சீனாய் மலையின் மேல் அவன் கண்டான் மகிமை. ஸ்திரீகளால் கரைப்படாத 144,000 பேர்களை அவன் கண்டான். அவர்கள் யூதர்கள், ஸ்திரீகள் சபைகளாகும். அவர்கள் லூதரன், மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன் போன்ற எந்த ஸ்தாபனங்களையும் சேராதவர்கள். ஆனால் அவர்கள் துவக்கத்தில் இருந்தே யூதர்களாக இருந்தவர்கள். ஆச்சார யூதர்கள் அங்கே அவர்களுடைய ஆலயத்தை உடையவர்களாய் சீனாய் மலையின் மேல் ஆராதித்துக் கொண்டிருந்தனர். அந்த 144,000 பேர்கள் அவர்கள்தான். அது இதற்கு பின்னர் சபையானது அப்பொழுது மகிமையில் இருக்கும். புரிகின்றதா? எனவே திருவாளர் ஸ்மித் அவர்கள் தவறாக இருக்கிறார். அப்படியாக இருக்கத்தான் வேண்டும். அதை நீங்கள் எப்படி 1919 இணைத்து இந்த 144,000 பேர்களை வெளியே எடுக்கப் போகிறீர்களோ? அப்படியானால் நீங்கள் மீண்டும் ரெசலைட் போதகத்துக்கு போகிறீர்கள். அப்படியானால் சரியாக ரெசலைட் போதகமாகும். அதாவது இயேசுவானவர் 1916 வந்தார் என்பதாகும். 1919 அவருடைய சபையை கொண்டு போய்விட்டார். இப்பொழுது அவர் ஒரு காண முடியாத சரீரத்தில் உலகத்தை சுற்றி போய் கொண்டிருக்கிறார். பாட்டனார் பாட்டியாருடைய கல்லறைகளுக்கு போய் ரசலைட்டுகளாக இருந்தவர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அர்த்தமற்றது. வார்த்தையில் எந்த அர்த்தத்தையும் அது கொடுக்கவில்லை. அது சரியாக பொருந்தி வராது. இல்லை ஐயா, அது அப்படியா ஆகாது. ஆனால் தேவனிடத்தில் சத்தியம் இருக்கிறது. அதை வெளிப்படுத்தி அதற்குள்ளாக அங்கே அதை பொருத்தி சரியாக அப்படியே அதை நமக்கு காட்ட தேவன் ஒருவரால் மட்டுமே முடியும். புரிகின்றதா? அவர் அதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அது தெரியாது. நான் உண்மையை உங்களிடம் கூறுகிறேன். எனக்கு தெரியாது, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். அவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நீங்கள் பாருங்கள், தேவன் இஸ்ரவேலோடு இடைப்படவே இல்லை. இதை நீங்கள் மனதில் வைத்திருக்கும்படி நான் விரும்புகிறேன். அதாவது இங்கே உட்கார்ந்திருக்கும் இந்த சகோதரனிடத்தில் நான் கூற முயற்சித்த போது, இஸ்ரவேலுக்கு போக போவதாக பேசிக் கொண்டிருந்த போது, இஸ்ரவேலை விட்டு விலகியிரு, யூதர்களை மனமாற செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களாகிய உங்களைத்தான் அது நின்று விலகியிருங்கள். இந்த செய்தி முடிவதற்கு முன்ன வார்த்தையினாலும் ஆவியினாலும் கர்த்தர் உரைக்கிறதாவதாக நீங்கள் அதை காண்பீர்கள். ஒரே இரவில் இஸ்ரவேலர் ஒரு முழு தேசமாக ரட்சிக்கப்படுவார்கள் வேதம் அவ்விதமாக கூறுகிறது. ஆனால் சுவிசேஷமானது அவர்களுக்கும் கூட இல்லை. அங்கே வெளியே ஒரு சில மதத்தை துறந்து ஓடுபவர்கள் இருக்கிறார்கள். அதை போன்றவர்கள் யூதர்களின் முக்கிய சரீரத்தின் உள்ளேயும் வெளியுமாக வந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். அது உண்மைதான். நான் அதை என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன். ஆனால் நினைவிருக்கட்டும், இஸ்ரவேல் அவர்களுடைய சுய தேசத்திற்கு புறம்பாக இருக்கும் வரைக்கும் அவர்களை ரட்சிக்கவே முடியாது. இப்பொழுது அவர்கள் திரும்புகிறார்கள். அவர்கள் எல்லாமுமாக முழு தேசமாக ஒரே நாளில் ரட்சிக்கப்படுவார்கள். வேதாகமம் அந்தவிதமாக கூறுகிறது, ஒரு நாள் இஸ்ரவேலை முழுவதுமாக நேராக தேவனிடத்திற்கு திருப்பி கொண்டு வரும். இந்நாட்களில் ஒன்றில் அங்கே ஏதோ ஒரு வல்லமையான காரியம் இஸ்ரவேலை சந்தித்து முழு தேசத்தையே குலுங்க செய்யும். ஒரே நாளில் நீர் இதை செய்தீர் என்ற தீர்க்கதரிசியும் கூட சத்தமிட்டிருக்கிறான். ஒரு நாளில் அவர்கள் அதை காண்பார்கள். அங்கே ஒரு வல்லமையான காரியம் இருக்கும். என்னுடைய கருத்தின்படியாய் அது ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி எழும்பி இஸ்ரவேலுக்கு முன்பாக நின்று மேசியா இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர்களுக்கு நிரூபிப்பான். அதாவது அவர்கள் புறக்கணித்த அதே மேசியாவை. இப்பொழுது அவர்கள் அந்த சிறிய வேதாகமத்தை, இஸ்ரவேல் வேதாகமத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை பின்னிருந்து முன்னாக படிக்கிறார்கள். அந்த விதமாக அவர்கள் படிக்கிறார்கள். யூத பாஷை எப்படி எழுதப்பட்டிருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் வாசிக்கும் போது லூயி பெத்ரோஸ் என்பவர் அவர்களுக்கு அனுப்பிய 10 லட்சம் வேதாகமத்தை அவர்கள் வாசிக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இந்த இயேசுவா இருந்தால் அவர்கள் அங்கே ஈரானுக்கும் அதற்கும் கீழாக இருக்கும் இடங்களில் இருந்து அங்கே கொண்டு வரப்பட்ட யூதர்கள். அவர்கள் மேசியா என்பது போன்றதான ஒரு காரியத்தை கேட்டதே கிடையாது. அவர்கள் தங்கள் தாய்நாட்டிற்கு போவதற்காக ஆயத்தமான போது அவர்கள் விமானத்தில் ஏற மறுத்தார்கள். அவர்கள் இன்னமும் அந்த பழைய ஏரை கட்டி உடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் லுக் என்ற பத்திரிகையில் அதை வாசிக்கலாம். லுக் டைம் என்ற பத்திரிகையில் எத்தனை பேர் அதை வாசித்திருக்கிறீர்கள்? ஏன், நிச்சயம் வாசித்திருப்பீர்கள். பாருங்கள், அவர்கள் அதில் ஏற மறுத்தனர். அந்த வயதான ரவி அங்கே எழுப்பி நின்று, நினைவிருக்கட்டும், நம்முடைய தீர்க்கதரிசியானவர் நாம் நம்முடைய சொந்த தேசத்துக்கு கழுகுகளின் செட்டைகளின் மேல் போவோம் என்று கூறியிருக்கிறார் என்று கூறினார். அல்லேலூயா. தேசங்கள் உடைகின்றன, இஸ்ரவேல் விடுத்தெழுகின்றார். வேதம் முன்னுரைத்த அடையாளங்கள் புரஜாதியாரின் நாட்கள் எண்ணிக்கைக்கு வந்தாயிற்று. அச்சங்கள் சுமையாகிவிட்டது. சிதறடிக்கப்பட்டவர்களே, உங்களுடைய சொந்தத்துக்கு திரும்புங்கள். நீங்கள் விடுத்தெழுவது நலமாயிருக்கும். நீங்கள் அதை கேட்டீர்கள், அதை கேட்டீர்கள், அதை கேட்டீர்கள். ஆனால் இந்நாட்களில் ஒன்றில் அதை கடைசி முறையாய் இருக்க போகின்றது. இஸ்ரவேல் அவருடைய சொந்த நாட்டுக்கு திரும்புகிறாள். இஸ்ரவேல் ஒரு தேசமாக இருக்க எந்த நாளன்று தேவன் தீர்மானிக்கிறாரோ அந்த நாளன்று புறஜாதியான் ஒருவனும் ரட்சிக்கப்பட மாட்டான். என்னால் மட்டும் அந்த நாட்களை கண்டுபிடிக்க முடிந்தால் இந்த 70 வாரங்களை கொண்டு நான் அதை நிரூபிப்பேன். நான் வானசாஸ்திர அட்டவணையையும் ஜூலியன் அட்டவணையையும் ரோம அட்டவணையையும் அவை எல்லாவற்றையும் எடுத்து பார்க்க போகிறேன். அங்கே எங்கேயோ இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. அங்கே ஏதோ காரியம் இருக்கிறது. தேவன் அதை குறித்து அறிந்திருக்கிறார். அதை வெளிப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். புரிகின்றதா? ஜூலியன் 4 அட்டவணை 1 வருஷத்துக்கு 365.5 நாட்களை உடையதாக இருக்கிறது என்று நாம் அறிவோம். ஓ, அவைகளெல்லாம் கலந்து போயிருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு உண்மை இருக்கிறது, எங்கோ இருக்கிறது. அவ்வளவு சபைகளையும் அவ்வளவு ஸ்தாபங்களையும் அநேக ஜனங்கள் இவைகளுக்கு போகிறதையும் ஏதோ மரியாதையே வாழ்க இடையோ அதையோ வேறு எதையோ தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு எங்கேயோ ஒரு உண்மையானது இருக்கத்தான் வேண்டும். அங்கு எங்கேயோ ஒரு தேவன் இருக்கத்தான் வேண்டும். அங்கு எங்கேயோ ஒரு செய்தியானது இருக்கத்தான் வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புகிறதையும் வகையறுப்பதை போன்று நடித்துக் கொண்டிருப்பதையும் இன்னும் மற்றெல்லா விதமான காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறதையும் நான் காண்கிறேன். அப்படியானால் அசனான ஒன்று அங்கு எங்கேயோ இருக்கத்தான் வேண்டும். அந்த போலியானது அதை கொண்டுதான் வந்திருக்க வேண்டும். ஜனங்கள் மாம்சத்துக்குள்ளாகி சத்தமிடுகிறதையும் அப்படியாய் நடந்து கொண்டும் எல்லா விதமான ஜீவியங்களும் ஜீவித்துக் கொண்டும் இருக்கிறதை நான் காண்கிறேன். எங்கேயோ ஒரு அசலான பரிசுத்தாவி இருக்கத்தான் வேண்டும். ஜனங்கள் மார்க்க சம்பந்தம் உள்ளவர்கள் முதலானவைகள் போன்று நடித்துக் கொண்டு பக்தி உள்ளவர்கள் போல் இருக்க முயற்சிக்கிறதையும் நான் காண்கிறேன். அங்கு எங்கேயோ ஒரு அசலான தேவன் இருக்கிறார் என்று நான் அறிவேன். அங்கு எங்கேயோ ஒரு அசலான ஆவி இருக்கிறது. ஏனென்றால் அதை கொண்டு பழைய மாய்மாலமானது, பழைய போலியான ஒன்று உருவாகி இருக்கிறது. அங்கே அப்படியே உண்மையான ஏதோ ஒன்று, ஒரு மனிதன், ஒரு ஜனம், ஒரு சபை, ஒரு தேவன் இருந்தாக வேண்டும். அங்கு எங்கோ உண்மையான ஏதோ காரியம் இருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் இவைகள் எல்லாம் அதனின்று வந்த பாவனைகளாயிருக்கிறது. அங்கு எங்கேயோ ஏதோ காரியம் உண்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வரங்களை குறித்து நான் இது சபைக்கு கூறியிருக்கிறேன். உங்களுடைய வரங்களுக்கு செவி கொடுத்து அவைகளை வேதத்தோடு இசைந்து இருக்கும்படியாய் வையுங்கள். ஆகாயம் உண்மையானவைகளால் இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் ஒரு பதிலியை எடுக்க வேண்டாம். நாம் உண்மையானவைகளே உடையவர்களாய் இருப்போமாக, உண்மையானவைகளையே பெற்றுக் கொள்வோமாக, இல்லையேல் ஒன்றுமே இல்லாதிருப்போமாக. ஆமேன். இப்போது முடிவாக ஒரு உண்மை, அதாவது இஸ்ரவேல் தன் சொந்த நாட்டில் இருக்கும் போது மாத்திரமே தேவன் அவளோடு இடைப்படுவார். தேவனை இதை எடுத்துக்கொள்வோமாக. ஆபிரகாம் சொந்த நாட்டை விட்டு எகிப்துக்கு சென்றான். என்ன சம்பவித்தது? அவன் தேவனுடைய சித்தத்தில் இருந்து வெளியே நடந்தான். அவன் திரும்பி தன் சொந்த நாட்டுக்கு வரும் வரைக்குமாய் அவன் ஒருபோதும் ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. அவர்கள் திரும்பி சொந்த நாட்டுக்கு வரும் வரைக்குமாய் தேவன் அவர்களோடு இடைப்படவே இல்லை. ஒரு தரிசனமும் கிடையாது, ஒரு காரியமும் கிடையாது. இஸ்ரவேல் எகிப்துக்கு அனுப்பப்பட்ட போது அவர்களை நோக்கி பாருங்கள், 400 வருஷங்கள், ஒரு அற்புதம் இல்லை, ஒரு அடையாளம் இல்லை, அவர்கள் மத்தியில் நடந்ததாக ஒரு காரியமும் இல்லை. வரலாறு புத்தகத்தில் ஒன்றும் எழுதப்பட்டிருக்கவில்லை. அதே பழைய 99 ஆலயத்துக்கு போ, ஆட்டுக்குட்டி செலுத்தி ஒரு மரியாதை வாழ்க, அல்லது அது எதுவாக இருந்தாலும் அதை கூறிவிட்டு திரும்பிப்போ. அடுத்த வருடம் அதே விதமாக ஆசாரியர்கள் எல்லாரும் ரபி இன்னார் இன்னார், நாம் ரபி இன்னார் இன்னார் அவர்களை தெரிந்தெடுப்போம், அவர் ஒரு நல்ல பாண்டித்யம் பெற்றவர், எகிப்தியர்களை பற்றி அவருக்கு அதிகமாக தெரியும் என்று விவாதித்தனர். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? எகிப்தியர்களும் அவர்கள் எல்லாரும் ஒன்றேதான். அதே காரியம் தான் சபைக்கு சம்பவித்தது. நாம் எல்லாரும் மெத்தடிஸ்டுகள் அல்லது பாப்டிஸ்டுகள் அல்லது பிரஸ்பிடேரியன்களாக இருக்கும்படியாய் சென்றோம். எங்களுக்கு ஹார்ட்போர்ட்ல இருந்து ஒரு பட்டம் இருக்கிறது, எங்களுக்கு வீட்டனில் இருந்து ஒரு பட்டம் இருக்கிறது, எங்களுக்கு வேறு எங்கிருந்தோ அல்லது பாப் ஜோன்ஸில் இருந்தோ ஒரு பட்டம் இருக்கிறது. நாங்கள் ஒரு பிஏ பட்டம் பெற்றிருக்கிறோம், நாங்கள் ஒரு டிடி எல்எல்டி அல்லது வேறு ஏதோ பட்டம் பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் பற்றினாலும் நமக்கு என்ன வந்தது? ஒரு கூட்ட அர்த்தமற்றது. இந்த விதமாகத்தான் அது எகிப்தில் இருந்தது. இஸ்ரவேல் தன் சொந்த நாட்டிற்கு வரும் வரைக்கும் தேவன் அவர்களிடத்தில் இடைபடவே இல்லை. நான் கூறுவதை கேளுங்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது, தேவனுடைய சபையானது அவளுடைய சொந்த தேசமாகிய இந்த வேளையின் செய்திக்குள் வரும் வரைக்கும் தேவன் அவளோடு இடைபட மாட்டார். அசலானதற்கு திரும்பி வாருங்கள். உங்களுடைய மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன் கருத்துக்களில் இருந்து, உங்களுடைய பெண்டேகோஸ்தே அசம்பிளிஸ், ஒருத்துவம், திருத்துவம், ஐந்தத்துவம், அது என்னவா இருந்தாலும் சரி, தேவசபை, நசரேயர், யாத்ரீக பரிசுத்த, கிறிஸ்துவின் சபை, எல்லா அண்டு கிறிஸ்துவின் இயக்கங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து வெளியேறுங்கள். இது உலகத்தை தாக்குகிறது என்று நான் உணர்கிறேன். எல்லாம் தவறானது, எல்லாம் பிசாசினாலானது. ஓ என்னே, அவைகள் ஒவ்வொன்றிலும் தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். அண்ட ஒவ்வொரு இயக்கங்களிலும் தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஸ்தாபனமானது தன்னில் தானே, தேவனால் ஆனதல்ல. தேவனை ஒருபோதும் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் அவிதமாய் செய்ததே இல்லை. நான் எந்த வரலாற்று ஆசிரியரையும் கேட்கிறேன், நீங்கள் இந்த வெளிநாடாவை கேட்பீர்கள், அது என்னவென்றால், சபையானது எப்பொழுதாவது ஸ்தாபனமான போது தேவனதை எடுத்து பரணியில் வைத்து அதனோடு இடைபடாமலே போனார். அப்படி இல்லை என்றால் நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புங்கள். லூத்தரன்கள், வெஸ்லி, மெத்தடிஸ்ட் அல்லது ஒரு பெண்டேகோஸ்தே அவர் எப்பொழுது மீண்டுமாய் எழுப்பினார் என்று எங்களுக்கு கூறுங்கள். ஒருபோதும் எழுப்பினதில்லை. அந்த ஸ்தாபனமானது அங்கேயே வைக்கப்பட்டு புழுத்து அழுகினது. தேவன் தனிப்பட்ட நபர்களை எடுத்து ஜனங்களை திருப்பி சொந்த தேசத்தை நோக்கி குறித்து காட்ட முயற்சித்தார். பின்னர் அந்த தனிப்பட்ட நபர்கள் ஏதோ ஒரு விதமான பட்டத்தை உடையவர்களாய் அவ்வளவு பலவீனமாயும் பேடிதனமும் ஆகி இன்னொரு தாபனமாய் ஆகி துவக்கத்தில் இருந்ததை காட்டிலும் அவர்களை இரண்டத்தினையாய் நரகத்தின் பிள்ளைகளாய் ஆக்கினார்கள். ஆனால் எங்கேயோ நிச்சயமாக யெகோவா ஒரு மனிதனை வைத்திருக்கிறார். அவரால் அவனை எடுத்து உபயோகிக்க முடியும். அவன் எதனோடும் விட்டுக் கொள்ளாமல், தேவ பக்தியற்ற ஸ்தாபனங்களோடு ஒத்து போகாமல், அவன் கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவிடத்திற்கு மூல அடையாளங்களுடன் மூல அற்புதங்களுடன் ஜனங்களை துன்பமாக சுழற்றி அனுப்புவான். நிச்சயமாக அவர் ஒன்றை எங்கோ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவன் எந்த விதமான உபதிரவத்தின் கீழும் உடைந்து போகாமலும் வீட்டோடுபவனாயும் ரத்து செய்பவனாயும் வீழ்ச்சி அடைந்தவனாயும் இல்லாமல் அதனோடு தரித்திருப்பான். இஸ்ரவேல் அவளுடைய சொந்த நாட்டுக்கு வரும் வரைக்கும் தேவன் அவளை ஆசீர்வதிப்பதே இல்லை. மெத்தடிஸ்டே, பாப்டிஸ்டே, பிரஸ்பிட்டேரியனே, கத்தோலிக்கனே, அல்லது பரிசுத்த யாத்திரைக்காரனே, நசரேயனே, கிறிஸ்துவின் சபையே, அல்லது பெண்டேகோஸ்து ஸ்தாபனமே, தேவனுனை ஒருபோதும் ஆசீர்வதிக்க மாட்டார். அந்த வழியில் அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டார். சொந்த நாட்டிற்கு துவக்கத்துக்கு திரும்பி வாருங்கள். பெண்டேகோஸ்தே நாளன்று சம்பவித்தது போன்றதான பெண்டேகோஸ்தே அனுபவத்திற்கு திரும்ப வாருங்கள். அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஜீவிக்கின்ற தேவனுடைய வல்லமையானது மாற்றி அவர்களுடைய இருதயங்களை தேவனுடைய அக்னியினால் கொளுத்தின போது அது அசலாய் காட்டினது. அது போலியான அடையாளங்கள் அல்ல, மனிதனால் ஆக்கப்பட்ட மனதை அறியும் வசியம் அல்ல, ஏதோ பரிகசிக்கிற காரியம் அல்ல. அமெரிக்காவில் நமக்கு இருப்பது போன்றதான யாரிடத்தில் பெரிய கூடாரம் இருக்கிறது அல்லது யாரிடத்தில் பெரிய கூட்டம் இருக்கிறது என்ற ஒரு எலி ஓட்ட பந்தயத்துக்குள்ளானது. அது தேவனுக்கு எந்த விதமான வித்தியாசத்தை உண்டு பண்ணும்? தேவனுக்கு பெரிய கூட்டம் தேவையில்லை. இருதயத்தில் உத்தமமான ஜனமே தேவனுக்கு தேவையாயிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் இங்கே ஒரு எலி ஓட்ட பந்தயம் தான் இருக்கிறது. நம்முடைய ஸ்தாபனத்தோடு இன்னும் 1000 பேர்களை சேர்த்துக் கொள்ள முடியுமா என்று பார்ப்பது என்ன ஒரு அவமானமாயிருக்கிறது. அது ஒரு அவமானமே. நாம் சத்தியத்துக்கு திரும்ப வேண்டும். நாம் ஆவிக்கு திரும்ப வேண்டும். நாம் திரும்ப சரியான வெளிச்சத்துக்கு வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு பெரும் பாதைக்கு திரும்ப வேண்டும். சத்தியத்துக்கு நாம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் போகின்ற வழியில் அவரால் எப்படிதான் ஆசீர்வதிக்க முடியும்? அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு திரும்பி வரும் வரைக்குமாய் இஸ்ரவேலை அவர் ஆசீர்வதித்ததே இல்லை. அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு திரும்பி வந்த பிறகு அடையாளங்களும் அற்புதங்களும் சம்பவிக்க தொடங்கின. மோசே என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதனை சரியாக அவர்கள் மத்தியில் அனுப்பினார். இந்த மோசே எதனோடு வந்தான்? மெருகேற்றப்பட்ட வேத சாஸ்திரத்தோடா? அவன் ஒரு பிஏ பட்டத்தோடு வந்தானா? அவன் ஒரு எல்எல்டி பிஹெச்டி பட்டத்தோடு வந்தானா? அவன் யெகோவாவின் வல்லமை பெற்றவனாய் இந்த தேசத்திலிருந்து சொந்த தேசத்துக்கு திரும்புங்கள். ஓ சிதறடிக்கப்பட்டவர்களே, உங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்புங்கள் என்ற செய்தியோடு வந்தான். ஆமேன். ஏறத்தாழ 2000 வருஷங்களாக யூதர்கள் அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு புறம்பே பூமியின் 4 காற்றுக்குமாய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் இதன் விவரங்களுக்குள் போக வேண்டியதாய் இருந்தால் இந்த செய்தியை இப்பொழுதிலிருந்து வாரங்களுக்கு எப்படியாய் கொண்டு செல்லலாம்? நாம் இஸ்ரவேலை பின்னிட்டு தொடர்ந்து போனால் மேசியாவை அவர்கள் புறக்கணித்ததினால் அவர்கள் எப்போது ரோம சாம்ராஜ்யத்தினால் சிதறடிக்கப்பட்டார்கள் என்பதை காட்டலாம். வானத்தின் கீழ் இருக்கும் சகல தேசத்துக்கும் அவர்கள் எப்படியாய் துரத்தப்பட்டனர்? யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு திரும்பி பாருங்கள். ஆதியாகமம் 44-45 போய் அவன் எப்படியாய் கோத்திர பிதாக்களை ஆசீர்வதித்து கடைசி நாட்களில் அவர்கள் எங்கே சரியாக நிற்பார்கள் என்பதையும் கூறினான். இஸ்ரவேலின் ஒவ்வொரு தேசத்தையும் இஸ்ரவேலின் ஒவ்வொரு கோத்திரத்தையும் அவர்கள் எங்கே இருப்பார்கள் என்று கூறியுள்ளபடியாய் சரியாக தேசங்களில் எங்கே இருக்கிறார்கள் என்பதையும் என்னால் சுட்டி காட்ட முடியும். இதோ இங்கே நாம் இருக்கிறோம். நாம் அறிந்திருக்கின்ற அந்த யூதன் அவன் ஒரு உண்மையான யூதன் அல்ல. உண்மையான யூதன் என்பவன் அந்த உண்மையான ஆச்சார யூதனாவான். உலகத்தின் காரியங்களோடு தன்னை கரைபடித்துக் கொள்ளாதவன். அவன் வெளியே போய் மற்ற சபைகளோடு சேர்ந்து கொள்ளாதவன். அப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே திரும்பி வருவார்கள். பால் கட்டியும் அப்பமும் புசித்துக் கொண்டு மலை அடிவாரத்தில் இருந்து கொண்டு பழைய பட்டணத்திற்குள் அனுமதிக்கப்படாதவர்களாக இருந்தனர். எந்த மனிதனுக்கும் சொந்தமாய் இல்லாத நிலத்தில் இந்த பக்கத்தில் அவர்களுக்கு ஒரு பட்டணத்தை கட்ட வேண்டியதாயிற்று. இயந்திர துப்பாக்கிகளை இரு பக்கங்களிலும் நோக்கினவாறு வைக்க வேண்டியதாய் இருந்தது. ஆனால் அவள் துளிர்விட துவங்க வேண்டியவளாய் இருக்கிறாள். ஆமென், ஆமென். காலம் சமீபமாயிருக்கிறது. அங்கே இஸ்மவேலும் ஈசாக்கும் நின்று கொண்டு அந்த தேசத்திற்காக வீண் சந்தடி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேசமோ இஸ்ரவேலுக்கு சொந்தமானதாயிருக்கிறது. நீங்கள் அந்த புதிய எருசலேமுக்கு போக நேர்ந்தால் அவர்கள் உங்களை பழைய எருசலேமுக்கு வரவிட மாட்டார்கள். நீங்கள் முதலாவது அங்கே போய் அவர்கள் அரபுகள் உங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கி கூற அனுமதிக்க வேண்டும். அதன் பிறகு உங்களை அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போவார்கள். அது இஸ்மவேலருடைய பிள்ளைகள். ஆனால் பொறுங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அதை சொந்தமாக்கிக் கொள்ள போகின்றதான ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அது சரி, எருசலேம் திரும்பவுமாக புதுப்பித்து கட்டப்படும், அன்றாட வழி ஒழுங்குபடுத்தப்படும். கடைசி 7 வாரங்களில் அந்திக்கிறித்து அவர்களோடு இவர் உடன்படிக்கையை செய்து கொள்வார். அதன் மத்தியில் அவன் அந்த உடன்படிக்கையை முறித்து போட்டு அவைகள் எல்லாவற்றையும் கத்தோலிக்கமாக திருப்புவான். அருவருப்பானது முழு காரியத்தின் மேலும் பலரும் அதை போன்று அதன் பிறகு முடிவு உண்டாகும். 70 வாரங்களை கவனியுங்கள். ஆம், அவர்கள் ஏறக்குறைய 2000 வருஷங்கள் தூர இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். ஆர்வோனின் இருதயம் கடினப்படுத்தப்பட்டது போன்று இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். ஹிட்லரின் இருதயத்தை அவர் கடினப்படுத்த வேண்டியதாயிற்று. லட்சக்கணக்கானவர்கள் மரித்தார்கள். இந்த ஈச்மனை பாருங்கள், 600,000 யூதர்களை கொலை செய்த குற்றவாளியாய் இருக்கிறார். அவர்களில் 600,000 பேர்கள் மனுஷ ஆத்துமாக்கள், சிசுக்கள், பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் கொன்று போட்டான். ஈச்மன் என்ற ஒரு மனிதன் அதை செய்தான். ருஷியாவை பாருங்கள், எப்படியாய் நீர் அவர்களை அங்கிருந்து துரத்தினீர். அவர்கள் அவர்களை எல்லா இடத்துக்கும் துரத்தினர். அவர்கள் ஒரு வெறுக்கப்பட்ட, அசட்டை பண்ணப்பட்ட தேசமாய் இருந்தார்கள். அவர்களுக்கு பணத்தின் மேலிருந்த ஆசையின் காரணமாகத்தான் அவர்கள் மீண்டுமாய் திரும்பி வந்தார்கள். ஆனால் அந்த சிறுபான்மையோர் பலஸ்தீனாவுக்கு திரும்பி வருகிறார்கள். ஆமே சகோதரர்களே, அவர்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி வர துவங்குகின்றதை பாருங்கள். 144,000 என்ற எண்ணிக்கை கிடைப்பதற்கு போதுமான ஜனங்கள் இப்பொழுது அவர்களிடத்தில் இருக்கிறார்கள். என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? அவர்களுடைய யோசேப்பை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆமையா, அது சம்பவிக்கும்படியாய் அவர்கள் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான சரியான வேலையானது. கடந்த ஆண்டு தேசங்கள் இஸ்ரவேலை ஒரு தேசமாக அங்கீகரித்து அறிவித்து விட்டனர். அது நடக்கும் போது நாம் முடிவுக்கு சமீபமாயிருக்கிறோம். புறஜாதி சபையானது போய்விட்டிருக்கும். எனவே எந்த நேரத்திலும் இஸ்ரவேல் என் ஜனங்களாயிருக்கிறார்கள் என்று தேவனால் சொல்லக்கூடும். அப்படியாய் ஆகும்போது புறஜாதியாரின் காலம் முடிவடைந்துவிடும். அவர்கள் மிதிப்பார்கள் என்று இயேசுவானவர் மத்தேயு 24 கூறினார். பாழாக்கும் அருவருப்பு. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அது முடிந்தபோது அதற்கு பின்னர் யூதர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து ஆலயத்தையும் ஆலய ஆராதனையும் திரும்பி ஏற்படுத்துவார்கள். அதெல்லாவற்றையும் நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். 6 வித நோக்கங்களை 70 வாரங்களில் பார்க்கலாம். இப்பொழுது முடிப்பதற்கு முன்னதாக நான் அதை வாசிக்கிறேன். ஏனென்றால் நாம் வீட்டிற்கு போய் திரும்பி இன்றிரவு 7 மணிக்கு வருவதற்கு அது ஏற்ற நேரமாயிருக்கும். முதலாவது நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டுமானால், முதலாவது மீறுதலை தவிர்க்கிறதற்கும். தானியேல் 9:24. மீறுதலை தவிர்க்கிறதற்கும். ஒன்று, பாவங்களை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். இரண்டு, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். மூன்று, நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும். நான்கு, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும். ஐந்து, மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். ஆறு, இன்றிரவு நாம் பேச போகிறது அதுதான். தேவன் அதை நிறைவேறுதலுக்கு கொண்டு வருகிறார். இப்பொழுது பொறுங்கள், நான் அதை திரும்பமாக கூறுகிறேன். அப்பொழுது நீங்கள் நன்றாய் குறித்துக் கொள்ளலாம். முதலாவது மீறுதலை தவிர்க்கிறதற்கும். இரண்டாவது ஆபத்தை தொலைக்கிறதற்கும். மூன்றாவது அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். நான்காவது நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும். ஐந்தாவது தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும். ஆறாவது மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். நான் அதை உங்களுக்கு வேதத்திலிருந்து வாசித்து காட்டட்டும். அது 24 மீறுதலை தவிர்க்கிறதற்கும். ஒன்று, பாவங்களை தொலைக்கிறதற்கும். இரண்டு, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். மூன்று, நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும். நான்கு, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும். ஐந்து, மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். உன் ஜனத்தின் மேலும் யூதர்கள், உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் இஸ்ரவேல், யூதர்கள், எருசலேம் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக அதை கூறத்தான், அதாவது அது நிறைவேறி ஆகும் என்றும் பின்னர் முடிவுண்டாகும் என்றும் கூற காபிரியேல் தூதன் வந்தான். இப்பொழுது இன்றிரவு அந்த காரியங்கள் எல்லாம் என்ன என்பதை பார்த்து அந்த இடத்திற்கு நாம் எவ்வளவு நெருக்கமாய் இருக்கிறோம் என்று பார்ப்போம். பின்னர் அடுத்த ஞாயிறு நாம் கால கணக்கீட்டை கொண்டு வந்து பொருத்தி சரியாக நாம் எங்கே நிற்கிறோம் என்று பார்ப்போம். நான் அவரை நேசிக்கிறேன். இஸ்ரவேல் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல், சற்று நேரம் நான் இதை கூறட்டும். இப்பொழுது ஒலிப்பதிவு ஆகவில்லை என யூகிக்கிறேன். நான் இதை கூறட்டும். இஸ்ரவேல் ஒரு தேசமாக ஆன அந்த மணி நேரத்திலே நான் எப்பொழுதும் இதை விசுவாசித்தேன். அதற்கு காரணம் என்னவென்றால், இங்கே உங்கள் முன்பாக கூறுகிறேன், இஸ்ரவேலரை திரும்பவுமாக கர்த்தரிடத்தில் திருப்பி கொண்டு வருவதில் நான் மரிக்கும் முன்னர் எனக்கு ஒரு பங்கு உண்டாயிருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் பான் அமெரிக்கனின் அட்டவணையின்படி இஸ்ரவேல் ஒரு தேசம் என்று பிரகடனப்படுத்தின முதல் மணி நேரத்தில் இஸ்ரவேல் சுமார் 2000 வருஷங்களாக சிதறடிக்கப்பட்டு முதல் முறையாக ஒரு ஜனமாக அல்ல ஒரு தேசமாக ஆகி அந்த மணி வேளையிலே சரியாக அந்த மணி நேரத்திலே கர்த்தருடைய தூதன் என்னை அங்கெங்கோ சந்தித்து சுவிசேஷத்தோடு என்னை அனுப்பினார். அதே காரியம் மே மாதம் 7ஆம் தேதி 1946 வருடம். இப்பொழுது நான் அறியும்படியாய் செய்ய இன்னொரு காரியம், அது என்னவென்றால் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் திருப்புவது என்ற செய்தியாகும். கவனியுங்கள், மல்கியா 4:3-4. இன்னொரு காரியம், என் மகன் பில்லியும் நானும் சகோதரன் பாலஸ்தீனாவுக்கு போய்க் கொண்டிருந்தோம். சகோதரன் ஆர்கன்பேட் அவர்களின் வீட்டிலே நாங்கள் யூதர்களை சந்தித்தோம். அவர்களும் கூட்டத்தை கண்டார்கள். அதன் பிறகுதான் நாங்கள் சென்றோம். இந்த வேதாகமங்களை அங்கே லேவி பேத்ரோஸ் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர் சொன்னார், இந்த யூதர்கள் என்னிடத்தில் நீங்கள் மட்டும் ஒரு கூட்ட இஸ்ரேலின் தலைவர்களை அழைத்து நான் என்ன கூறுகிறேன் என்றால், எல்லா சடங்காச்சாரங்களோடு கூடிய இந்த புதிய ரவிகளை அல்ல, ஆனால் இந்த உண்மையான இஸ்ரவேல் தலைவர்களை ஒன்றாக கூட்டி அடையுங்கள். நாங்கள் இந்த புதிய ஏற்பாட்டை வாசித்திருக்கிறோம். மேசியா வரும்போது சமாரிய ஸ்திரிடத்தில் அவர் கூறினது போன்று இந்த காரியங்களை எல்லாம் எங்களுக்கு கூறுவார். எங்களுடைய மேசியா ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பார் என்று மோசே கூறியிருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். வேத வாக்கியங்களின்படியாய் நீங்கள் அதை கூறவும் அதை காட்டவும் முடியும். இந்த இரவின் செய்தியிலே நாம் அதை பற்றி பார்ப்போம். அதாவது அவர்கள் குருடாக்கப்பட்டு அவர்களுடைய இருதயம் வெட்டப்பட்டு அதன் மூலமாய் புறஜாதியாருடைய காலத்துக்கு இடம் உண்டாகி புறஜாதியார்களாகிய அவர்களுக்கு ஒரு ஒப்புரவாகுது நேரம் உண்டாயிருக்கும். யோசேப்பு முதலானுடைய காலத்தில் அவர்களுடைய இருதயம் கடினப்பட்ட விதமாகவே அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டது என்று கூறுங்கள். அதன் பின்னர் யூதர்களை ஒரு இடத்தில் அழைத்து இந்த புறஜாதியார் சபையில் மத்தியில் கிரியை செய்வது போன்று தேவனுடைய ஆவியின் ஏவுதலால் கூட்டத்தில் இருப்பவர்களை கூப்பிட்டு கிரியையில் இறங்குங்கள். ஏனென்றால் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த இயேசுவானவர் அவர்தான் மேசியாவாய் இருந்து உம்முடைய வார்த்தைகள் உண்மையாயிருந்தால் அப்பொழுது அவர் மரிக்கவில்லை, அவர் ஜீவனோடு இருக்கிறார். அப்படி அவர் ஜீவனோடு இருந்தால் அவருடைய ஊழியக்காரருக்குள் அவருடைய சீஷர்களுக்குள் இருப்பேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். அவர் தீர்க்கதரிசியின் அடையாளத்தை செய்ய எங்களால் அதை காண முடிந்தால் அப்பொழுது அவர் மேசியாதான் என்று நாங்கள் விசுவாசிப்போம் என்றார்கள். என்ன ஒரு பரிபூர்ணமான காரியம்! அப்படியே சரிதான். பின்னர் அது என்ன செய்யும்? அந்த தலைவர்களின் மத்தியில் ஒரே நாளில் ஒரு தேசமே பிறக்கும். நாங்கள் அதை அறிவோம் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் கூறுவார்கள். அந்த ரவியானவர் அதை கூறும் பொழுது அது காரியத்தை தீர்த்து வைக்கும். ஒரே நாளில் ஒரு தேசம் பிறக்கும். இஸ்ரவேல் ஒரே நாளில் பிறக்கும். நாங்கள் அந்த பாதையிலே போய்க் கொண்டிருந்தோம். எகிப்தில் உள்ள கெய்ரோவில் எங்களுடைய கரத்தில் பலஸ்தீனாவுக்கான டிக்கெட்டை வைத்துக் கொண்டு 15-20 நிமிடங்களில் பயணத்துக்கு அடைக்க போகும் நேரத்தில் நின்று கொண்டிருந்தோம். அவர்கள் கூப்பிடும் தருவாயில் இருந்தார்கள். கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்டு யானை தந்தத்தை உடைய ஒரு சிறு யானையை வாங்கும்படியாய் நடந்து சென்றேன். நான் அதை என்னுடைய வைத்திய நண்பர் டாக்டர் சாம் அடர் அவர்களின் மேஜையின் மேல் வைக்கும் ஒரு காகித தாங்கியாக அனுப்ப வேண்டும் என்றிருந்தேன். நான் அதை பார்த்துக் கொண்டே இருந்தேன். ஏதோ காரியம் என்னிடத்தில், அதற்கான வேலை இதுவல்ல, பாலஸ்தீனாவுக்கு புறம்பாயிரு என்று கூறினது. நான் நினைத்தேன், நான் தான் அந்த விதமா நினைக்கிறேன் என்று நான் தொடர்ந்து சென்றேன். ஏதோ காரியம் திரும்ப என்னிடத்தில், இது அதற்கான வேலை அல்ல,
என்று கூறினது. நான் விமானம் தங்குமிடத்துக்கு பின்பக்கமாக சென்று என்னுடைய தலையை தேவனுக்கு உயர்த்தி, தேவனே, என்னோடு பேசிக் கொண்டிருந்தது நீர்தானா என்றேன். அவர் சொன்னார், அதற்கான வேலை இதுவல்ல, பலஸ்தீனாவுக்கு புறம்பே இரு, இது அந்த நேரமல்ல என்று. பிறகு நான் என்னுடைய டிக்கெட்டை எடுத்து அதை ரத்து செய்துவிட்டு அங்கிருந்து ரோமாபுரி வழியாக போர்ச்சுகீஸில் உள்ள லிஸ்பனுக்கு திரும்பி வந்தேன். அங்கிருந்து திரும்பி ஐக்கிய நாடுகளுக்கு வந்தேன். வேலையானது இன்னும் வரவில்லை. புரஜாஜாரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. கோப்பையின் மேல் வரைக்குமாய் வந்துவிட்டது. என்றோ ஒரு நாளில் அது வந்துவிடும். ஒரு தீர்க்கதரிசியான யாரோ ஒருவரை தேவன் அனுப்பி அவர்களுக்கு நிரூபிப்பார். இப்பொழுதே தேவன் அவனை எழுப்புவார் என்று நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். அவன் யாராக இருந்தாலும் சரி, அது அவனை சீக்கிரமாய் எழுப்பும். அது வந்தாக வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காகத்தான் நாம் இதை தியானிக்கிறோம். நாம் அவ்வளவு நெருக்கமாயிருக்கிறோம். நினைவிருக்கட்டும், யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் அந்த நிமிஷத்திலே புறஜாதியாரின் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். அதற்கு பின்னர் புறஜாதிகளின் மேல் வாதைகள் ஊற்றப்படும், உபத்திரவம். மனிதர்களும் போதிக்கின்ற மகத்தான போதகர்களும் இந்த விதமாக இந்த வேதாகமத்தை பார்த்து சபையானது உபத்திரவ காலத்தின் ஊடாக கடந்து போகும் என்று எப்படிதான் கூறுகிறார்களோ. அந்த விதமாக சொல்லக்கூடிய ஒரு வேத வார்த்தை கூட இல்லையே. அவர்களிடத்தில் ஒரு காரியமும் இல்லையே. சமீபத்தில் ஒரு மனிதர் என்னிடத்தில் வந்து, ஓ சகோதரி மேக்பர்சன், சபையானது உபத்திரவ காலத்தின் ஊடாக போகும், ஏனென்றால் அந்த நேரத்தில் நாம் பிரகாசிக்கும் விளக்குகளாய் இருப்போம் என்று போதித்தாள். அப்படியானால் அது இஸ்ரவேலாய் இருக்கும் புற ஜாதிகள் அல்ல, எடுக்கப்பட்டு போயிருக்கும். அவர்கள் உபத்திரத்தின் ஊடாக போயாக வேண்டும். பாம்பானது தன் வாயிலிருந்து வெள்ளத்தை ஊட்டினது. 17 அதிகாரம், மீனமானவர்களோடு புத்தி இல்லாத கன்னிகைகளோடு யுத்தம் செய்யும். உண்மையான சபையானது எடுக்கப்பட்டாயிற்று. கடைசி வாரத்தில் கல்யாண ராவிருந்து இருக்க போகின்ற இடத்திற்கு அந்த காலகட்டத்தில் அவள் கல்யாண விருந்தில் இருப்பாள். அந்த நேரத்தில் தான் உபத்திரவம் துவங்கும். வெட்டி கிளிகளும் உபத்திரவங்களும் அதை போன்றதான காரியங்கள் சபைகளின் மேல் எழும்பும். பின்னர் முடிவில் 19 அதிகாரத்தில் அவளுடைய மணவாளனோடு அவள் வருகிறாள். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்தவராய் இருந்தார். பரலோக சேனை வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வர அவரோடு வருகிறார்கள். அதோ அவள் வருகிறாள். 1000 வருட அரசாட்சியில் அவளுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வருகிறாள். ஆமென். ஓ
blessed be the name, oh blessed be the name, blessed be the name of the Lord, blessed be the name, oh blessed be the name, blessed be the name. Jesus is the name, Jesus is the name, Jesus is the name of the Lord, Jesus is the name, oh Jesus is the name, Jesus is the name. Magnify his name, oh magnify his name, oh magnify the name of the Lord, magnify the name, oh magnify the name, magnify the name of the Lord.
நீங்கள் அதை எப்படி செய்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் ஜீவியத்தில் அதை மகத்தானதாக்குகிறீர்கள். அதோ இருக்கிறார் ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று அவர்கள் கூறும் அளவிற்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறீர்கள். அந்த விதமாகத்தான் நீங்கள் அந்த பெயரை மிகைப்படுத்துகிறீர்கள். நாம் அதை பார்ப்போம். நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? ஓ என்னே. இப்பொழுது நம்முடைய சிறிய பாடல். வெகு காலத்துக்கு முன்னர் ஒரு மாட்டுத் தொழுவத்தில், உண்மையாகவே அப்படிதான் என்று நான் அறிவேன், மனிதரை அவர்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்க ஒரு பாலகன் பிறந்தார். யோவான் அவரை கரையில் கண்டான். அவர் என்றென்றைக்கும் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியாயிருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி 7 முத்திரைகளை உடையவராய் வானத்திலும் பூமியிலும் அதை உடைக்க அவர் ஒருவரே பாத்திரராயிருந்தார்.
I know it's really so.
A babe was born to save men from their sin. John saw him on the shore, the Lamb forevermore. Oh, blessed be the name of the Lord. Oh, blessed be the name. Oh, blessed be the name. Oh, blessed be the name of the Lord. Blessed be the name. Blessed be the name. Blessed be the name.
ஆராதிக்க நான் விரும்புகிறேன். உங்களுக்கு விருப்பமா இல்லையா? வெறுமனே ஒரு பிரசங்கத்தை கேட்பதற்கு மட்டும் நாம் சபைக்கு வருவதில்லை. ஆராதனையில் அது இருக்கிறது. ஆனால் நாம் ஆராதிக்கவே சபைக்கு வருகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். நீங்கள் சத்தியத்தை கேட்டீர்கள், அதுதான் வார்த்தை. புரிகின்றதா? இப்பொழுது ஆராதனை என்றால் உங்களையே அவருக்கு வெளிப்படுத்தி காட்டுவதாகும். புரிகின்றதா? ஓ கலிலேயாவில் இருந்து வந்த அந்த மனிதனை நான் நேசிக்கிறேன் என்ற அந்த பாடலுக்கு எங்களுக்கு ஒரு சுருதியை கொடுங்கள். ஆமையா, சரி, அது உனக்கு தெரியுமா? இப்பொழுது அது எனக்கு மறந்து போய்விட்டது. பார்ப்போம், முயன்று பார்ப்போம்.
Love that man from Galilee, from Galilee. For he's done so very much for me. He's forgiven all my sins, placed the Holy Ghost within. Oh, I love, love that man of Galilee. The publican went to pray in the temple there one day. He cried, O Lord, be merciful to me. He was forgiven of every sin and a deep place within. He said, come see this man from Galilee. Oh, I love that man from Galilee, from Galilee. For he's done so very much for me. He's forgiven all my sins, placed the Holy Ghost within. Oh, I love, love that man of Galilee. The lame was made to walk, the dumb was made to talk. That power was spoken with love upon the sea. The blind was made to see. I know it could only be the power of that man from Galilee.
Hallelujah.
Oh, I love that man from Galilee, from Galilee. For he's done so very much for me. He's forgiven all my sins, placed that Holy Ghost within. For oh, I love, love that man from Galilee. Listen, listen.
In the one girl.
The woman at the well, he all her sins itself. How five husbands she had at that time.
That was him.
She was forgiven of every sin, and the deep peace came with her. Then she cried, come see that man from Galilee. Oh, I love that man from Galilee, from Galilee. For he's done so very much for me. He's forgiven all my sins, placed the Holy Ghost within. Oh, I love, love that man from Galilee.
நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? முழு இருதயத்தோடும் நீங்கள் நேசிக்கவில்லையா? அவர் அற்புதமானவரா இல்லையா?
Wonderful, wonderful, Jesus is to me. What is he? Counselor, the Prince of Peace, the Mighty God.
நம்முடைய தலைகளை தாழ்த்தி அதை குறித்து சிந்திப்போமாக.
Jesus gives liberty and a full salvation. He's saving me, he's keeping me from all sin and shame. Wonderful is my Redeemer, praise his name. Oh, wonderful, wonderful, Counselor, the Prince of Peace, Mighty God, saving me, keeping me.
ஓ, அதை குறித்து சிந்தியுங்கள்.
I'm free from condemnation. Jesus gives liberty and a full salvation. Saving me, what does he do? Keeping me from all sin and shame. Right above it. Oh, wonderful is my Redeemer, praise
him. இப்பொழுது ஒன்று சேர்ந்து பாருங்கள். அவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். அவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறேன், அவருடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். நாம் உண்மையாகவே அப்படி என்றால் நம்முடைய கரங்களை உயர்த்தி பாடுவோம். அப்படியானால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே உங்களால் பார்க்கக்கூடிய இவர்களை நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் நீங்கள் கண்டதே இல்லாத அவரை எப்படி நேசிக்க முடியும்? ஒருவரோடொருவர் கை குலுக்குங்கள். சிந்தித்து பாருங்கள், அந்த மகத்தான வெளிப்படுத்தலை நாம் அறியும்படியாய் அவர் செய்தார். நாம் அவரை நேசிப்பதில்லையா? அவர் அற்புதமானவராயில்லையா? நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. இதோ நான் எப்பொழுதும் உலகத்தின் முடிவு பயந்தும் நான் உங்களுடனே இருக்கிறேன். தானியேலின் 70 வாரங்களை நீங்கள் ருசிக்கிறீர்களா? ஓ, நாம் அவரை நேசிக்கிறோம் இல்லையா? அது எவ்வாறு செய்கிறது? உங்கள் இதயத்திலிருந்து அப்படியே அவரை ஆராதியுங்கள். நாங்கள் எதையோ நெருங்கிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா அதை குறித்து பேசியிருக்கிறான். எரேமியா அதை குறித்து பேசியிருக்கிறான். தானியேல் திரும்பி பார்த்து அவர்கள் என்ன கூறினார்கள் என்பதை கண்டான். அது அவனுடைய இருதயத்தை கிளறிவிட்டது. வானத்துக்கு நேராக அவனுடைய முகத்தை நோக்கி உபவாசித்து ரெட்டுடுத்து சாம்பலை தூவிக்கொண்டான். அவனுடைய ஜனங்களை அவன் எச்சரிக்கத்தக்கதாக அவன் செவியால் கேட்க விரும்பினான். கர்த்தாவே, நாங்கள் புத்தக வாயிலாகவும் பார்க்கிறோம். உம்முடைய புத்தகம், ஏசாயாவின் புத்தகம், எரேமியாவின் புத்தகம், யாக்கோபு, யோவான், லூக்கா, மார்க்கு, மத்தேயு புத்தகம், வெளிப்படுத்தலின் புத்தகம், உம்முடைய எல்லா புத்தகங்களும் வாசித்து நாம் முடிவில் நெருக்கத்தில் இருக்கிறோம். நாம் நம்முடைய முகத்தை வானத்துக்கு நேராக நோக்கி ஜெபத்திலும் விண்ணப்பத்தினாலும் நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று தேடுகிறோம். கர்த்தாவே, பொழுது விடுகின்றதை நாங்கள் பார்க்க துவங்குகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். எங்கள் விசுவாசம் இப்பொழுது உம்மை நோக்குகிறது. பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற அவிசுவாசம் அனைத்தையும் தள்ளிவிட்டு எங்களுடைய பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக எங்களுடைய நேரமானது குறைவாய் இருக்கிறதை அறிந்தவர்களாய் இலக்கை நோக்கி தொடர்கிறோம். இங்கே உள்ளே இருக்கின்ற ஜனங்களை கர்த்தாவே ஆசீர்வதியும். அவர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அவர்கள் உம்முடையவர்கள். அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். வெளிப்படுத்தலை செய்கின்ற அந்த ஒருவர் நீரே.
நாங்கள் உம்மிடத்தில் காத்திருக்கையில் இந்த காரியங்களை நீர் எங்களுக்கு அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல பிற்பகல் தியானத்தை தாரும் கர்த்தாவே. எங்களுக்கு புரிந்து கொள்ளுதலை தாரும். புத்தம் புதிதாய் எங்களை இன்றிரவு திரும்ப கொண்டு வாரும். காபிரியேலின் இந்த ஆறுவிதமான நோக்கங்களுக்காக நாங்கள் தியானிக்கையில் ஓ கர்த்தாவே இந்த பிற்பகலில் எங்களை ஆசீர்வதியும். காபிரியேல் சந்திக்க வந்து ஆறுவிதமான அர்த்தங்களை எங்களுக்கு கொடுப்பானால் கர்த்தாவே நாங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் புத்தகங்களை தியானித்து நாங்கள் சமீபமா இருக்கிறோம் என்பதை அறிவோம். ஆகவே இன்றிரவு நீர் அதை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த ஞாயிறு கர்த்தாவே ஓ தேவனே அவைகளை அங்கே உள்ளே வையும். எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆனால் எங்களை சரியான நேரத்தில் கொண்டு வர உம்மால் முடியும். அதை அறியும் பிதாவே நாங்கள் உம்மிடத்தில் எதிர்நோக்குகிறோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் எங்களை சுத்திகரித்தது. நாங்கள் இப்பொழுது உம்மை நோக்குகிறோம். நாங்கள் உம்மிடத்தில் காத்திருக்கையிலே எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே எங்களுடைய கர்த்தராகிய இயேசுவின் மூலம்.